பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்லி தாருங்கள் என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த சூராவினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹ் நூறு சமாவாதி வல்லம், அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமியினுடைய ஓர் பேரொளியாக இருக்கிறான் என்கிற வசனத்தை கடந்த வாரத்திலே நாம் சில விளக்கங்களை பார்த்தோம். அதனுடைய தொடராக இந்த வாரத்திலே அல்லாஹு தஆலா தன்னை பேரொளி என்று எந்த வகையில் அறிமுகப்படுத்துகிறான் என்பதற்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எந்த வழிகாட்டுதலை இந்த ஆயத்தை புரிவதில் நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்கிற சில செய்திகளை இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா தன்னை பேரொளி என்று சொல்லுவதை அல்லாஹுவினுடைய வழிகாட்டுதல் என்று அதிகபட்சமான முஃபஸ்ஸிரீன்களும் அல்லாஹு தஆலாவினுடைய முதப்பிராத் என்று சொல்லுகிற அவனுடைய அசைவுக்கு கீழே அவனுடைய சொல்லுக்கு கீழ் படிந்து நடக்கிற ஒரு பூமியாக ஒரு வானமாக இதை நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வசனத்திலே இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், மேலே சொன்ன வசனத்தினுடைய நீங்கள் முன்னால் படித்த ஆயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை தொடர்கிறார். மேலே உள்ள ஆயத்திலே நாம் என்ன படித்தோம் என்று கேட்டால் அந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா மிக நீண்ட நெடிய செய்திகளை நமக்கு சொல்லிவிட்டு ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாவதற்குரிய அடிப்படை காரணிகள் என்ன என்பதை எல்லாம் விளக்குகிறார். பார்வை ரீதியாக, கேள்வி ரீதியாக, சொற்கள் ரீதியாக, தன்னுடைய வாயால், தன்னுடைய கண்ணால், தன்னுடைய காதால், இன்னும் தன்னுடைய பிற உறுப்புகளால் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ளும், வாட் இஸ் ஹிஸ் டியூட்டி, அவனுடைய டிசைன் எப்படி இருக்கிறது, அவன் தன்னை ஒரு சமூகத்தினுடைய அங்கமாக எப்படி வெளிப்படுத்த வேண்டும், மிக அழகாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். சொல்லி தந்துட்டு அதில் சொல்றான் ஆயாத்தின் முபையினால் இந்த அத்தாட்சிகளை நாம் உங்களுக்கு தெளிவாக இறக்கி இருக்கிறோம். இதனுடைய அத்தாட்சிகள், நம்முடைய அத்தாட்சிகளை தெளிவாக நாம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இறக்கி இருக்கிறோம் என்ற ஒரு சொல்லை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகிறார். அதனுடைய வெளிப்பாடாக அந்த வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் என்பதற்குத்தான் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா மேற்கோள் காட்டுகிறார். ஒரு வெளிரங்கமான இபாதத்துகள் இஸ்லாத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அதே அங்கங்களில் உள்ரங்கமான சில விஷயங்களையும் இஸ்லாம் அடிப்படையாக ஆக்கி இருக்கிறது. நான் இதை அடிக்கடி இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு சூழலில் நாம் எப்படி யாருக்கு அது விளங்குவோமோ அந்த அளவிலே அல்லாஹு தஆலா அதை விளங்க வைப்பான் என்கிற அடிப்படை. ஏன்னு கேட்டால் குர்ஆன் மற்ற எந்த மார்க்கமும் சொல்லாத வகையில் இஸ்லாம் சொல்லுகிறது உங்களுக்கு நாம் இறையச்சத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறோம். இறையச்சம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த செய்தி அல்ல, அது உள்ளம் சார்ந்த செய்தி. உங்களுக்கு இஹ்லாஸை, மன தூய்மையை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். மன தூய்மை என்பது உள்ளம் சார்ந்த செய்தி, உடல் சார்ந்த செய்தி அல்ல. எப்படி தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் நமக்கு கடமையோ அதே போன்று உள்ளம் சார்ந்த சில செய்திகள் உண்டு. இதே மஜ்லிஸில் தொழுகைக்குரிய ஆறு விதமான குணநலன்களை இங்கே நான் பேசினேன். அது வெளிரங்கமான அசைவுகளை பற்றி உண்டானது அல்ல, அது மனம் சார்ந்தது. குர்ஆனிலே அல்லாஹு சொல்லுகிறான், பெருமானார் நமக்கு ஹதீஸிலே வழிகாட்டுகிறார்கள், இந்த ஆறு செய்திகள் இல்லாவிட்டால் உங்களுடைய தொழுகை கூடவே கூடாது. நீங்க துணியெல்லாம் நிமிரலாம், சுஜூதுக்கு போகலாம், எந்திரிக்கலாம், சூரத்துல் ஃபாத்தியாவும் அதெல்லாம் ஆறு மனோநிலைகளை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த ஆறு மனோநிலை தொழுகிற நேரத்தில் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய தொழுகை அங்கீகாரத்திற்குரிய தொழுகை அல்ல, அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த தொழுகையை குறித்து பெருமானார் சொன்னார்களோ அது துணியாக சுருட்டி மூஞ்சியிலே வீசப்படும், கியாமத்துடைய நாளையில் மூஞ்சியிலும் வீசப்படும். அடுத்து எந்த தொழுகை ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்லுமோ அது அந்த தொழுகை. அப்போ உள்ளமும் உடலும் எல்லா இடங்களிலுமே இணைத்து இணைத்து பேசப்படுகிற ஒரு செய்தி அது இஸ்லாத்தில் நம்ம மாறுபாடாமல் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த வகையில் நம்முடைய விவாதத்துகளை நாம் பரிபூர்ணப்படுத்த முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் தெரிந்திருக்கிறோம், சில பேர் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் அட்ரஸ் பண்ணும்போது ரெண்டையும் அட்ரஸ் பண்ணும். இந்த செயல் செய்கிற போது உன் மனோநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த மனோநிலையில் நீ இல்லாவிட்டால் இந்த செயலை நான் அங்கீகரிக்க மாட்டேன். இந்த மனோநிலைகளை நீ கைகொண்டால் அது உனக்கு பாவமாக அமையும். டைரக்டா இஸ்லாம் சொல்லுகிறது, வெளிரங்கமாக அமைகிற பாவத்தை விட உள்ரங்கமாக மனோநிலையில் இருக்கிற நோய் இருக்கிறத மிகப்பெரிய நோய். அதனாலதான் குலூபிஹிம் மரதும், அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறது. அல்லாஹ் அட்ரஸ் பண்றான், அவர்களுடைய இதயங்களின் நோய் அது, வெளியே தெரியாது. அதுக்கு டாக்டர்கிட்ட போக முடியாது. அது ஜுரம் மாதிரி இருக்காது, அது பல்வலி மாதிரி இருக்காது, அது தலைவலி மாதிரி இருக்காது. அவ்வளவு சீக்கிரம் இவர்கள் அதை தெரிந்து கொள்ள முடியாது. தங்களிடத்துல இந்த நோய் இருக்குதான் அவன் ஒத்துக்க கூட மாட்டான். இன்னைக்கு உள்ள இந்த சைக்கார்டிஸ்ட் மாதிரி திடீர்னு சத்தம் போடுறான், நைட்லாம் தூங்குறதே இல்லை, வேற மாதிரி சாதாரண நடையை விட வேறு நடையில நடக்கிறான். உடனே பிடிச்சிட்டு போய் அவர்கிட்ட காட்டி இதை வேற சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனா இஸ்லாம் அல்லாஹ் சொல்றது, அவர்களுடைய இதயத்திலே நோய் இருக்கிறது. அந்த நோய் பரிபூரணமாகாமல், அந்த நோய் சரியாகாமல் அவருடைய தக்குவா அவருக்கு மலராது, அவருடைய இஹ்லாஸ் அவருக்கு பயன் தராது. அப்போ நம்முடைய உட பெருமானார் அடிக்கடி சொல்வார்கள், இன்னம் தான் நீங்கள் தொழுகைக்கு வருகிற போது புது சீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நீங்கள் தொழுகைக்கு வருகிற போது உங்களுடைய அழகான ஆடைகளை போட்டு வாருங்கள். உங்களுடைய ரப்புக்கு முன்னால் நீங்கள் நிற்பதற்கு தகுதி அழகிய ஆடைகளோடு வருவது, சந்தோஷத்தோடு வருவது, நறுமணம் பூசி வருவது, பள்ளியிலே நறுமணத்தை கமல செய்வது, இதெல்லாம் வந்து வெளிரங்கமான ஒரு செய்தி. நீங்க உள்ள வரும்போது நல்லா கமகமான் இருக்கணும். உங்க அந்த தொழுகைக்குரிய அந்த மனோநிலையோடு நீங்கள் என்ன செய்யணும், வரணும். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா திரும்பவும் சொல்லுகிறான், அப்படி வந்து நீங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று விட்டால் மட்டும் உங்கள் தொழுகை பரிபூர்ணமாக ஆகாது. ஓகும் குசால தொழுகையில் அல்லாஹ் சொல்றான், சில மக்கள் இருக்கிறார்கள் ரொம்ப சோம்பேறித்தனமா லெத்தாஜிக்கா, அந்த தொழுகை எப்படி இருக்கும், வெரி லெத்தாஜிக். தொழுகை அப்படிங்கிறதே அல்லாஹ் சொன்னான் அது ஒரு திக்ர், என்னை நினைவு கூறுகிற ஒரு பகுதி. உங்களுடைய தொழுகையில் நான் அங்கீகரிப்பதை எல்லாம் நீங்கள் எப்போது கவனத்தோடு இருக்கிறீர்களோ அதை. இந்த முக்கியமான ஒரு ஹதீஸ், உங்கள் தொழுகையில் நீங்கள் எதில் கவனத்தோடு இருந்தீர்களோ அதை மட்டும்தான் நான் அங்கீகரிப்பேன். ஒரு பழம் இருக்கு, எல்லா பகுதியும் அழுகி இருக்கு, அல்ல ஒரு பகுதி அழுகி இருக்கு, அதுல எதை பயன்படுத்தணும்னா அந்த அருகிய பகுதியை எடுத்து நம்ம தூர போட்டுட்டு மற்றதை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் கவனத்தோடு இருந்த பகுதிகள் அது மட்டும்தான் எனக்கு தொழுகையில தேவை, மற்றது தேவை. ஒருத்தர் வந்து நிற்கும் போது கவனப்படுத்துதலோடு இருக்கிறார், கொஞ்ச நேரத்தில் சுஜூதுக்கு போகும்போது கவனம் வீட்டுக்கு போயிடுச்சு, அப்புறம் ருக்குவுக்கு போகும்போது கடைக்கு போயிடுச்சு, அப்புறம் மற்ற தொகுதியில் சலாம் கொடுக்கிற வரை இங்க இல்ல. நாம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எத்தனை தொழுகைகள் அப்படி இருந்திருக்கு, நம்முடைய எத்தனை தொழுகைகள் அப்படி இருந்திருக்கிறது. அப்போ அதைத்தான் பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ் லா யந்துரு இலா அஜிசாமிக்கும் வலா துவரிக்கும். தொழுகையில குர்ஆன் சொல்லுகிறது நீங்கள் நல்ல ஆடைகளோடு, ராத்திரில கெட்டுற கையிலேயே உங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு கூட யோசிக்கிற கையிலேயே சட்டைய போட்டுக்கிட்டு பள்ளிக்கு வராத, அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆனா சுபுக்கு அப்படித்தானே போறோம், நைட்டு கட்டுற கேள்வி, அதை கட்டிக்கிட்டு நம்ம ஆபீசர்களை நாம் சந்திக்க போவோமா, நம்முடைய மேலே உள்ள நமக்கு யார் நமக்கு வேலை தருகிறார்களோ அல்லது அவர்களை போய் நாம் யாரை உயர்வாக கருதுகிறோமோ அவரை போய் பார்க்க போவோமா, பள்ளிக்கு வருவோம். இல்லை சொன்னா நீட்டாவா, நல்ல அழகான, அதுக்காக டெய்லி புது ட்ரெஸ் போட்டு அப்படி இல்லை, உன்னிடத்திலே இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடைகளை, இந்த நீ யாரையெல்லாம் உயர்ந்தவன் என்று நினைக்கிறாயோ அவனையெல்லாம் படைத்தவன் நான் தான், என்னை தவிர இன்னொரு படைப்பாளன் இல்லை, அவனையும் படைச்சவன் உன்னையும் படைச்சவன் நான் தான், உனக்கு ஹானர் பண்ணி வச்சிருக்கிறது நான் தான், அதனால ஏன்ட்ட வரும்போது நல்லவா. இதே பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், உலா இலா சுவரிக்கும், அந்த ஆடைகளை அல்லாஹ் பார்ப்பான், அது ஒரு லிமிட்டு தான், உலாக்கின் எந்தொரு இலா குலூபிக்கும், ஆனால் அல்லாஹ் பார்ப்பதை எல்லாம் உங்கள் இதயத்தை தான், நேரம் அங்கிருந்து அங்கதான் செய்தி வருது. அல்லாஹ் பார்க்கறதெல்லாம் இதயத்துல, தொழுகையில எவ்வளவு நேரம் கவனப்படுத்துதலோடு நாம் இருக்கிறோம், பி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு ஒரு தொழுகையை சின்ன வயதில் முழுமையாக பழகி கொண்டால் அவர் எந்த வகுப்புலையும் செயலாக போக மாட்டார். அந்த கான்சியஸ்னஸ் தொழுகை கற்றுக் கொடுக்கும், வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் அவர் என்ன செய்கிறாரோ அதில் முழுமையாக ஈடுபடுவார், அதுதான் ஒரு மனிதனுடைய கான்சியஸ்னஸ். இப்ப வந்து இதுக்கு நேர் மாற்றமான ஒரு சூழல், வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஆபீஸை பத்தி பேசுறது, கடையை பத்தி பேசுறது, வெளியே இருக்கிறத பத்தி பேசுறது. நிறைய பேர் ஆபீஸ்ல உள்ள பெயில வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அங்க உட்காந்து ஆபீஸ்ல என்ன செய்வோம்னா வீட்டுக்கு ஜாமா வாங்குறது, பொண்டாட்டிக்கு நகை வாங்குறது அல்லது சேலை எடுக்கிறது, இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு மூமின் அப்படி இருக்கவே மாட்டார். எந்த இடத்தில் தன்னுடைய பணி இருக்கிறதோ அதில் முழு மனதோடு இயங்கக்கூடிய ஒரு மனோநிலையை முதல் தொழுகை கற்றுக் கொடுக்கிறது. பெருமானர் சொல்லுவார்கள், கியாமத்திலே கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகையை பற்றி உண்டாரு. அவ்வளுமா யுஸ்அலுல் அப்து யௌமல் கியாம அஃபலா. அந்த தொழுகை சரியாயிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு. அதுல மாட்டிக்கிட்டான், எல்லாத்திலையும் மாட்டிக்கிட்டான். என்ன, ஒரு நாளைக்கு ஐந்து முறை தன்னுடைய ரப்பை சந்திக்கிற, தன்னுடைய ரப்போடு உறவாடுகிற, தன்னுடைய ரப்போடு உரையாடுகிற, இவன் பேசுகிற போது அவன் சொல்லுகிற பதிலை கேட்கிற பாக்கியம் பெற்றவன் இந்த மனிதன். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லம்துல் சூரா ஓதும் போது அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்னு பெருமானார் சொன்னாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் சொல்றான், அஜர்த்து ஓதும் போது அஜர்த்துக்கு பதில். நாம் ஒவ்வொரு சுன்னத் நஃபில் தொழுகையில தொழுகிற போது அல்லம்துல் இல்லாதவன அல்லாஹ் உத்தால அதை நான் அங்கீகரித்துக் கொண்டேன், ஒன்னொனுக்கும் பதில் சொல்றான். ஒரு மனிதன் அதை கேட்பதற்குரிய மன அளவுகளை அவன் பெற்றுக்கொண்டால், தன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அந்த பதில் அவனுடைய மனம் கேட்கிறது, அதை உள்வாங்குகிறது, அதை அக்செப்ட் பண்ணுது. அதுதான் தொழுவ முடிஞ்ச உடனே அப்படி ஃப்ரெஷ் ஆயிரும், எல்லாம் போயிடும், வாஷ் அவுட். ஒரு அழகிய குளியல் பெருமான அதான் சொன்னாங்க. ஆறு ஐந்து ஆறுகள் ஓடுகிற ஒரு மனிதன் வீட்டுக்கு முன்னால் ஓடு, ஐந்து தடவை குளிச்சு எந்திரிச்சா அந்த ஊர்ல ஆறுனா என்னன்னு தெரியாது. சவுதி அரேபியாவில் போய் ஆறை பத்தி பேசினா விளங்குமா? ஆனா பெருமானர் சொன்னார்கள், அஞ்சு தடவை குளிச்சு எந்திரிச்சா அவன் எப்படி பரிசுத்தான், அதே மாதிரி வாஷ் அவுட். அதுல முக்கியமான செய்தி அவன் மனம் சார்ந்தது. அதுல மனமே இல்லை, ஒருத்தர் தக்பீர் கட்டினதுல இருந்து வெளியே போறது வரைக்கும் அவர் தொழுகை இல்லை, இல்லைன்னா அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். பெருமானார் சொன்ன செய்தி. அப்ப எதில் நாம் நம்முடைய மனோநிலையும் நம்முடைய அந்த கான்சியஸ்னஸும் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், இந்த இமாம் இதை ஓதுகிறார், இதனுடைய அர்த்தம் இது, நான் இந்த அல்லாஹினுடைய வேத வார்த்தைகளை உள்வாங்குகிறேன், இந்த வேத வார்த்தை என்னுடைய இதயத்திற்குள்ள இறங்குகிறது. மகரிபில் அதற்கு வந்து சூரத்துல் பாத்தியா ஓதுனவுடனே அந்த சூரத்துல் பாத்தியாவினுடைய ஒளி என் உள்ளே இறங்குகிறது. ஐ எம் ரிசீவிங், நான் வந்து ஐ எம் ரெடி டு ரிசீவ் அப்படின்னு ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த இதயத்தை அந்த குரானுடைய ஒளி நிரப்புகிறது. அந்த தொழுவை முடிஞ்சோடனே அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வெளிரங்கம் இருப்பது போன்று அவனுடைய அந்தரங்கம் இருக்கிறது. பெருமானார் மீண்டும் மீண்டும் சொன்னது, நீங்கள் வெளிரங்கத்தை விட உங்களுடைய அந்தரங்கத்தை மிக சுத்தமாக ஆக்குங்கள். அதுதான் மெயின், இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். இன்னஹா லா தஅமல் அபுசாரு வலாகின் தஅமல் குலூபுல்லதீ ஃபிஸ்ஸுதூர். உலகத்துல எத்தனையோ பேர் தொழுகைக்கு அழைக்கிறார்கள், அல்லாஹ்வை பத்தி பேசப்படுகிறது, வாங்க வாங்க சொல்ற. அப்ப அவர் வந்து அங்கேயே இருக்காரு, எனக்கு இல்லைங்க, ஐ எம் வெரி பிஸி வித் மை பிசினஸ் அப்படிங்கிறாரு. இப்போ நான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன், நான் வரமாட்டேன். இப்போ இதிலே அவர் இருக்கிறார், ஆனால் டெய்லி நடக்கிறத பார்க்குறார். இதே மாதிரி பிஸியாக இருந்தவன் எத்தனை பேர் திடீர்னு மௌத்தானா, அவனால் எதுவுமே செய்ய முடியல, அவன் பணம் அவனுக்கு எந்த வகையிலையும் உதவலை. உலகத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்வை, நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களுக்கு எந்த உங்களை அழிவில் கொண்டு போய் கூட சேர்க்குது. நிறைய பேர் காசை வச்சு மௌத்தாகிறான், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இதனால மௌத்தாகிட்டாங்கிறான், கிடைக்குது. ஏழையா இருக்கவன் அப்படி மூத்த வரானான்னு பார்த்தா இல்ல, ஏதோ அஞ்சு அந்த ஒரு ரூபாய்க்கு டெய்லி போய் ஒரு டீயை போட்டு குடிச்சினாலும் அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பொருளாதாரம் என்னை காப்பாத்திரணும்னு நினைச்ச அந்த மனோநிலை உலகத்தில் அதற்கு மாற்றமா ஆயிரம் நடக்கும், அதை டெய்லி பார்க்கலாம். என்னுடைய சக்தி, என்னுடைய அறிவு, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வேலை பண்ணோம் அப்படின்னு சொன்னவெல்லாம் எப்படிலாம் கவுந்து போனான் அப்படிங்கறத டெய்லி பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம். இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது, இவன் பக்கத்து வீட்டில் மௌத்து நடக்குது, எதிர்த்து வீட்டில் கொள்ளை நடக்குது, இன்னொரு வீட்டில் பொருளாதார ரீதியாக கீழே போயிடுறான், இன்னொரு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகிறான், கேன்சர் எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனால் அது எந்த அசரையும் உள்ள செய்யலை. இவன் பார்த்த உடனே ஒரு ஆட்டம் வரணும்ல, அட நம்மளை அல்லாஹ் இவ்வளோ நல்லா வச்சுருக்கானே, இவனுக்கு இவ்வளோ பெரிய நோய் கொடுத்துருக்கானே, அவனும் நம்மளை வைத்து நம்மளை மாறி நம்மளோட இருந்தா நம்ம திரையிலே சாப்பிட்டா நம்மள மாதிரி இவ்வளவு பெரிய நோய் திடீர்னு வந்துருச்சு, ஆனா நான் நல்லா இருக்கேனே, அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கானே, நான் ஆரோக்கியமா இருக்கேனே, நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன், நான் சைக்கிள்ல போறேன், நான் எல்லாம் எல்லாம் எனக்கு நல்லா இருக்கு. அந்த சிந்தனை அந்த பார்வை துறக்கல. அதைத்தான் குர்ஆன் நல்லா சொல்றான், இன்னஹா லா தஅமல் அபுசாரு, இவர்களை பார்த்து நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், இவர் கண்ணின் குருடா, என்ன இவருக்கு விளங்கலையா, பக்கத்து வீட்டுல மவுத்து, இங்க காசு போகுது, அங்க காசு போகுது, பல பேர் சிரமப்படுறான். இவனை இப்படி சுகமான ஒரு வாழ்க்கையில வச்சிருக்கானே, ஒருவேளை கூட அந்த இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இவனுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்க வேண்டாம். இன்னஹா லா தஅமல் அபசாரோ, இது கண்ணின் குறைபாடல்ல. இவனை நீங்க பொட்டை அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஹி இஸ் நாட் பிளைண்ட், அவர் கண் குருடர் அல்ல. இதயத்தில் இருக்கிற அந்த மனம் இருக்கிறதே அந்த குருட்டு தன்மை வந்துருச்சு, அது எதையும் பார்க்காது. அது போய் எங்கேயாவது வேகமா முட்டி சிதறுகிற வரை அவன் வாழ்க்கை அப்படியேதான் போயிட்டு இருக்கும். அங்க போய் ஒரு பெரிய அடி விழுந்த பின்னாடி அப்புறம் திரும்பி பார்ப்பான், ஆட இது இங்கதான், ஆட இது இங்கதான். இன்னகா அல்லா, என்ன அழகா அல்லா சொல்லியிருக்கான் பாருங்க, கண்ணின் குருடல்ல இதயத்தின் குருடு, அது பார்க்கக்கூடிய அந்த நிலை போயிடுச்சு. அப்ப அந்த இதயம் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய வெயிட்டேஜ தருது, ஒரு மிகப்பெரிய வெயிட்டேஜ தருது. அந்த செய்தியை தான், அது எல்லாமே நம்முடைய மறைமுகமான செய்திகளை சார்ந்தது. நம்முடைய உள்ளம் இஸ்லாம் பேசுகிற எந்த செய்தியாகும், அல்லாஹுவை பற்றி உண்டான பயத்தை பற்றி குரானும் ஹதீஸும் பேசுகிறது, அது மனம் சார்ந்தது, தெரியாது, வெளியே யாராலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி இஸ்லாஸ், அல்லாஹு சென்று நம்முடைய நீயத்திலே இறைவன் மட்டுமே, என்னுடைய செயலுக்கு காரணம் இவன் மட்டுமே, யார் பார்த்தாலும், யார் பார்க்காவிட்டாலும், யார் கேட்டாலும், யார் கேட்காவிட்டாலும், நான் இறைவனுக்காக வேண்டி செய்கிறேன். அந்த குலூஸ், அந்த இஸ்லாஸ், அந்த தன்மை மனம் சார்ந்தது, அது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எவ்வளவு ரகசியமாக அவன் செய்தாலும் தெரியாது, எவ்வளவு பகிரங்கமாக அவன் செய்தாலும் தெரியாது. இதே மாதிரி அவனுடைய தக்குவா இதயம் சார்ந்தது. அப்ப குர்ஆன் இந்த வழிகளை எல்லாம் பேசுகிற போது அப்ப இதயத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. நமக்கு என்ன செய்யலன்னா அது புரியல. அப்புறம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் தலாயில்களையும் ஹிதாயத் என்று சொல்லுகிறானோ, நூர் என்று சொல்லுகிறானோ, அதெல்லாம் இதயத்திற்கு தான். பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், உங்களை கொண்டு நாம் பல பேரை வழிகாட்டுகிறோம், உங்களை ஒரு நூறாக ஆக்கி இருக்கிறோம். குர்ஆன் அது பல பேருக்கு வழிகாட்டும். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதீஹி ஆக்குவம், இந்த குர்ஆன் தான் சத்தியமான வழியை உலகத்தில் காட்டும். இதை தவிர இன்னொரு பொருள் சத்திய வழிகாட்டுதலை சொல்லுவதற்கு இல்லவே இல்லை. இப்படி அப்ப இது இந்த வழிகாட்டுதல் இதயம் சார்ந்தது, இதெல்லாம் இதயம் சார்ந்தது. அப்போ வெளிரங்கமாக நமக்கு எவ்வளவு தேவையோ அதை விட ஒரு பங்கு அதிகம் நம்முடைய இதயம், நம்முடைய மனம் சார்ந்த பார்வை நமக்கு தேவை. பிசிக்கல் அண்ட் மென்டல், பிசிக்கல் அண்ட் மென்டல். நாம் பிசிக்கல்ல ரொம்ப கரெக்டா இருக்கும், ஆனா இன்னவர் மென்டல் சைடு அது என்ன நடக்குது நமக்கு தெரியாது. என்ன நடக்குது, ஏதோ வர்றோம் சொல்லுகிறோம், கேட்கிறோம், அப்படிலாம் சொல்றாங்க, பயம்னு சொல்றாங்க, தக்குவான்னு சொல்றாங்க. அத்தக்குவா ஆகும்னு பெருமானார் சொன்னார்கள், தக்குவா இங்க இருக்கு, இதுல இல்ல, காட்டுறதுல, சட்டையில, இதுல, தாடியில, தொப்பில, கைலில, இதுல இல்ல தக்குவா, இங்க உள்ள. அப்ப இந்த உள்ரங்கமான செய்திகளை விளங்குவது முக்கியமானது. பெருமானார் அழகாக கேட்பார்கள், யாரெல்லாம் என்னுடைய வெளிரங்கத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாய், என்னுடைய உள்ரங்கத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, என் உள்ரங்கத்தை, என் வெளிரங்கத்தை விட என் உள்ரங்கம் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஏன்னா என் வெளிரங்கத்தை விட என் உள்ரங்கம் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அது பரிசுத்தமானவனின் பார்வைப்படுகிற இடம், அது பரிசுத்தமானவன் பார்வைப்படுகிற இடம். அப்ப அதன் பார்க்கும் போது பார்க்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ரியாக்ட் பண்றோம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நம்முடைய ட்ரெஸ் கோடும் நம்முடைய செண்டும் எப்படி இருக்கு, திடீர்னு ஒரு சிஎம் நம்மளை பார்க்கணும்ட்டாருன்னா அடுத்து என்ன மாதிரி இருக்கு, சிஎம்ஏ கூப்பிட்டாருங்க, பிஎம் கூப்பிட்டாருங்க, அங்க கவர்னரை சந்திக்கிறதுக்கு அவார்டு வாங்குறதுக்கு போறாரு, பொண்ணே கோட்ட மாட்டிக்கிறாரு, கூட்ட மாட்டிக்கிறாரு, டைய வாங்கி மாட்டுறாரு, அது இல்லைனாலும் அதை போய் தேடி வாங்கிட்டு வர்றாரு, அப்புறம் ஒரு சூவை மாட்டிக்கிறாரு. இதுவரையும் நான் சூவே போட்டது இல்லைங்க வாழ்க்கையில், பரவாயில்ல உன்னை வாங்கிட்டு வந்து மாட்டி அதை போட்டு கஷ்டப்பட்டு நடந்தியே, அவருக்கு ஒரு பெரிய அவருக்கு ஒரு கிரேடு. அல்லாஹ் சொல்றான், இவன் எல்லா கிரேடை விட பெரிய கிரேடா நான் பார்க்குற இடம் இதயம், அதை எப்படி வச்சிருக்கேன், அதை சுத்தப்படுத்துறியா, அது சுத்தப்படுத்த முடியுமா, அதை கழுவி விட முடியுமா, அதை கூட்ட முடியுமா, உன் இதயத்தை, உன் இதயம் எப்படி இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, அதை பார்க்க முடியுமா, அதை உணர முடியுமா, வாட் இஸ் த ஸ்மெல் ஆஃப் யுவர் ஹார்ட், வாட் இஸ் த கிளீன்லினஸ் ஆஃப் யுவர் ஹார்ட், உன்னுடைய இதயத்தின் சுத்தம் என்ன, அதனுடைய மனம் என்ன, அதற்கு என்னுடைய இடமும் என்னுடைய பகுதியும் என்னுடைய ஆடைகளும் சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் விரும்புவான். ஆனால் அவன் இதயம் எப்படி இருக்கிறது அவன் என்னைக்காவது பார்த்துருக்கானா, குர்ஆன் சொல்லுது பாருங்க, இது எதுக்கு நான் இவ்வளவு பெரிய முன்னோட்டம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுவரையும் அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனாக ஒருவன் ஆன்மீக முன்னேற்றம், தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்புகிற ஒருவன் என்னெல்லாம் செய்யணும்னு வரிசையா சொன்னான். அவனுடைய காது, அவனுடைய பார்வை, அவனுடைய சொல் எப்படி இருக்கணும் ஒரு சமூகத்தில், அடுத்தவர்களை பத்தி சொன்னா அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட், அவன் காது எப்படி கேட்கணும், பதில் எப்படி சொல்லணும், அடுத்து எதையெல்லாம் செய்யக்கூடாது, அது மிக கொடுமையான விபச்சாரம், இதெல்லாம் குறித்து பேசிட்டு கடைசி இடத்துல அல்லாஹ் வந்து நிற்கிறது இருக்குல்லவா. இப்போது அல்லாஹ் நூறு சமாவாதி வல்லம், இங்கதான் அல்லாஹ் சொல்றான் இட் இஸ் த லைட், லைட்டனிங், என்லைட்மெண்ட், ஒளிப்படுத்துகிற, அதை வெளிச்சமாக்குகிற ஒரு செய்தி. இந்த இத்தனை செயல்களும் சரியாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தி உள்ளே சரியாக வேண்டும். பெருமானார் அடிக்கடி சொல்வார்கள், இன்னஃபில் ஜஸதி லமூதுஹா, இன்னஃபில் ஜஸதி லமூதுஹா, இதா ஃபலஹத் ஃபலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உடலில் நீங்கள் இத உடலில் ஒரு பகுதி, ஒரு துண்டு இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் உடல் முழுக்க சரியாகிவிடும், அது கெட்டுவிட்டால் உள்ள முழுக்க கெட்டுவிடும். அது என்ன தெரியுமா? அதுதான் இதயம். பெருமானார் சொல்வார், அதனாலதான் நம்ம சொன்னோம், பார்வை இருக்கிறதே சைத்தானின் விஷம் தோய்ந்த அன்பு, விஷம் தோய்ந்த அன்பு. அப்ப அந்த பார்வையை ஒருவன் சரிபடுத்த முடியாமல் தன் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அப்ப பார்வையை சரிபடுத்தாம அந்த விஷம் தோய்ந்த அன்பு அவனை குத்திவிட்டால் அந்த இடத்துல மட்டும் பாதிப்பு கிடையாது, அந்த விஷம் உடம்பு முழுக்க போகும். அது நேர போறது ஹார்ட், அதுல போய் ஒரு டாட்டை போடும், ஒரு புள்ளிய போடும், அதுக்கு அடுத்து அந்த விஷம் உடல் முழுக்க பரவுகிறது. அதனால் அவனுடைய பார்வை அடுத்து அல்லாஹுவை குறித்தான பார்வையாக இல்லை, அவனுடைய பயம் அல்லாஹுவை குறித்தான பயமாக இல்லை. ரெண்டாவது, அவன் உலகத்துல இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததுனால அவனுடைய அந்த சுகம் அதுக்கு கிடைக்குதானா? இல்லை, அதுவும் நோயா மாறுது. எந்த பார்வையை வைத்து நமக்கு இது சுகம் தரும் என்று எண்ணினானோ அந்த பார்வையை பார்க்க பார்க்க, ஒரு மொபைல்ல ஒரு நியூடிட்டி, ஒரு படத்தை அவன் பார்க்க பார்க்க கொஞ்ச நாளத்துக்கு மேல அது மேல உண்டான ஒரு வெறுப்பு வருகிறது. திரும்ப என்ன செய்யுதுன்னா அதுவே நோயாக உள்ளே போகுது. என்ன போயிருக்கதெல்லாம் விஷம்ல, விஷம்ல. அப்ப இது பாதிப்பு ஏற்படுத்துவது அவனுடைய இதயத்தில். பெருமானார் அழகா சொன்னாங்க, அதை சரிபடுத்தினா மட்டும்தான் மற்ற எல்லா வகைகளும் சரிபடுத்தப்படும். அது ஒரு முக்கியமான இடம். இப்ப இந்த காரணத்தை உள்வாங்கினால் முதல்ல நம்ம சரியாக முடியும், அடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இல்ல நமக்கு இதே தெரியல, இது என்னமோ தெரியாது, நம்ம பாட்டுக்கும் பள்ளியாக்கள் போறோம், அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, முடிஞ்சு போச்சு. இது போய் உட்கார வேண்டிய இடம் அழுக்காவே இருக்கு, அது என்ன சரிபடுத்தப்பட முடியல, அது நாத்தமாவே இருக்கு, ஆனா தொழுகையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு கேட்டா அதுக்கு அசர் உண்டு, அதனுடைய மாற்றம் உண்டு. ஆனால் முழுமையான அந்த தொழுகையினுடைய அந்த நஃப்சானியத்தை, அந்த தொழுகையினுடைய அந்த லத்தத்தை, அந்த டேஸ்டை அவனால தூக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன தொழுகைக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. பெருமானார் சொன்னார்கள்ல, உங்க கண்ணை நீங்கள் பாதுகாத்தால் இறைவன் அதற்கு பகரமாக உங்கள் இதயத்தில் ஈமானிய டேஸ்டை உணர வைப்பான். உங்கள் ஈமானுக்கு, உங்களுடைய இதயத்திற்கு நாக்கு உண்டு, அந்த நாக்கு அதை உருவாங்கும். அப்ப இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இதயம் சீராக வேண்டும். அது அவனுடைய இதயத்தை சீர்படுத்துகிற ஒரே செய்தி இறை ஒளியை தவிர வேற எதுவும் கிடையாது. இறை ஒளியை தவிர வேற எதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ செகண்டரி. இஸ்இப்னு அப்துல் சலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஒரு இஸ்இப்னு அப்துல் சலாம் அப்படிங்கக்கூடிய அந்த பெரிய அவர்கள் சொல்லுகிறார்கள், அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இறைவன் நாடியதை தவிர வேறு எதையும் அவனால் அடைய முடியாது. நீங்கள் நாடுவதெல்லாம் இறைவன் உங்களுக்கு எதை நாடுகிறானோ அதைத்தான் நீ நினைக்கவே முடியும். நீங்கள் விரும்புவதெல்லாம் இல்லாமா இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் எதை உங்களுக்கு விரும்புகிறானோ அதுதான் உங்க மனசுல போடப்படும், நீங்க அதுதான் உங்களுடைய வழியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா மனிதர்களும் ஒன்றல்ல, தாயும் தந்தையும் மகனும் ஒன்றல்ல, தாயும் மகளும் ஒன்றல்ல, ரெண்டு பேரும் வேற வேற, ஒவ்வொருத்தரும் யூனிக் பர்சனாலிட்டி. அதனாலதான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் அமானிதம் தான் உங்களுடைய குழந்தைகள், யூ ஆர் நாட் ஓனர். அதை நீங்க நினைக்கிறபடிலாம் திருப்ப முடியாது, அமானித பொருள். அதுக்கு நல்லா முத்தாலா ஒரு உள்ரங்கத்தை அமைத்து வைத்து அது பட்ட அந்த வழியில் அது போயிட்டே இருக்கும், நீ அதை தடுக்கவே முடியாது. உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய இஷ்டத்திற்கெல்லாம் வளைத்து விட முடியாது, நீங்கள் அதற்கு அல்லாஹுவை காட்டி தரணும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, லை யஸ்லு இலா ஷையின் பிகைரில்ல, இந்த உலகத்தில் நீங்கள் எதை அடைவதாக இருந்தாலும் அல்லாஹுவின் நாட்டம் கொண்டே தவிர நீங்கள் அடையவே முடியாது. வகைஃப யஸ்லுன பிகைரில்ல, ஃபகைஃப யஸ்லுன பிகைரில்ல, அல்லாஹுவை அடைய பிரயத்தனம் படுகிற ஒரு மனிதன் அல்லாஹுவினுடைய நாட்டம் இல்லாமல் அவனை எப்படி அடைய முடியும்? அல்லாஹ் அல்லாமல் அவனை எப்படி அடைய முடியும்? தொழுகைக்கு எதுக்கு வர்றான்? எனக்கு அல்லாஹ் வேணும்னு வர்றான். நோம்பு எதுக்கு வைக்கிறான்? எனக்கு அல்லாஹ் வேணும்னு வைக்கணும். ஹஜ்ஜுக்கு எதுக்கு போறான்? எவ்வளவு சிரமம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு, 5 லட்சம் ரூபா ஆயிடுச்சிங்களாம், அவ்வளவு காசையும் கட்டி இங்கிருந்து போய் அங்க என்ன ஒவ்வொரு இடங்களுக்கு இங்க நடங்குறான், அங்க போங்கிறான், அங்க இருக்கிற இடம் அங்க எப்ப பார்த்தாலும் நம்ம அங்க காபத்துள்ளாக்கு போயிடலாம், போக முடிய மாட்டேங்குது. அவரு அவ்வளவு சிரமத்தையும் மேற்கொண்டு ஒரு மனுஷன் போறான், எதுக்கு போறான்? ஏன் அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் அடையணும். ஆனா அந்த மனுஷன் ஏனோ இப்ப தொழுகையின் மூலமாக அல்லாஹுவை நான் அடையணும்னு வந்துட்டு, ஆனால் அதுல எந்த நிகழ்விலும் அல்லாஹு இல்லாமல் அவன் நின்றால் அந்த தொழுகை அவனை எப்படி அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்? நான் சொல்றது தொழுக வந்தது அல்லாஹ்வை அடைய, ஆனால் தொழுக வந்த பின்னாடி தக்பீர் கட்டியாச்சு, அங்க மனசுல அல்லாஹ்லாம் இல்ல, வேற எதையாவது எல்லாம் இருக்கு, நிறைய விட்டுட்டு வந்த செருப்பு இருக்கு, கடை இருக்கு, காசு இருக்கு, வச்ச பொருள் எங்க மறந்தமோ அந்த பொருள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, மத்த எல்லாம் வருது, பொண்டாட்டி வருது, புள்ள வருது, எல்லாம் வருது, ஆனால் அல்லாஹ் மட்டும் வரமாட்டேங்கிறான். ஆனா நோக்கம் என்ன? உலகத்தில் சாதாரண ஒரு பொருளை கூட அல்லாஹ் இல்லாமல் நீ அடைய முடியாதே, ஆனால் அல்லாஹுவை அடைவதற்குரிய வழியை அல்லாஹ் இல்லாமல் நீ தேடினா எப்படி? அழகா கேட்டார் அந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்ப அவன் உள்ளத்தில் அவனுடைய அந்த வழிகாட்டுதலும் அந்த நூறும் நிரம்பி இருக்காவிட்டால் நீ என்ன செய்ய முடியாது, அங்க பக்கத்திலே கூட வர முடியாது. அந்த 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 பாதை இன்றைக்கு சொல்றான்ல, அந்த சூஃபிசம் இன்றைக்கு சொல்றான்ல, அதாவது நம்முடைய ஆன்மீக பயணம் அப்படி மூச்சை இழுத்து விடுங்கண்ணா அப்படின்னு எப்படி இல்லாம சொல்றான்ல, நம்மளும் பல பேர் அங்கிட்டு எல்லாம் போறான், எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறான், மூச்சை இழுத்து விட அங்கிட்டு யோகா பண்ண அது பண்ண இப்படி எல்லாம் பண்ண நம்ம அல்ல. இது ஒன்றை பெருமானாருடைய வழிகாட்டுதலை தவிர இன்னொரு குரானும் அதீசையும் தாண்டி இன்னொரு வழிகாட்டுதல் இல்லை. குரான் சொல்லிவிட்டது, மன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு லில்இஸ்லாம், எவன் ஒருவனுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய இதயத்தில் ஆன்மீக தேட்டங்களை நாட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்தை தான் வழியாக காட்டுகிறான். இது இன்று இன்னொரு வழி இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டான். இப்ப இந்த இடத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹு இந்த வானம் பூமியினுடைய ஒளியாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பெருமக்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வா முதலாவது இந்த வானம் பூமியினுடைய வழிகாட்டியாக இருக்கிறான், அவன் தான் இதை படைச்சான், நமக்கு வழிகாட்டுறான், நீங்க இப்படித்தான் போகணும். ஒரு இடத்துல போய் நின்று கேட்கறோம், நாங்க இங்க இருந்து எப்படிங்க போறது, ஒரு பைபாஸ்ல எப்படி போய் நின்று, அவன் சொல்றாங்க இப்படி நேரம் போயிருங்க, இதுதான் அந்த ரூட்டு. உடனே நினைச்சாரு நேரம் சரணுன்னு போறாரு. அந்த இடத்துல 4 ரோடு பிரியுது, ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன், 4 ரோடு பிரியுது, புதுசா ரோடு போட்டிருக்கான், எந்த பலகையும் வைக்கல, எந்த பலகையும் அங்க கிடையாது. நம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செய்தியை நம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டுப்போம். ஒன்று வெளிநாடுகள்ல இங்க கார்ல போகும்போது அவுட்டர் ரோடு ஒரு வேலை காணும், ரோட்ல 4 ரோடு, எந்த ரோடு எதுவுமே தெரியாது. இவர் வந்த ரோடு மட்டும் இவருக்கு தெரியும், இந்த 3 ரோட்ல நான் எங்க போறது, நின்றுட்டே இருக்கார் யாரு, இல்ல இந்த ரோட்ல போய் பார்ப்போம். அவர் வீட்டுக்காரம்ம சொன்னீங்கன்னா, திடீர்னு இங்க ரொம்ப தூரமா இருந்துச்சு சிட்டியில, சிட்டிக்குள்ள போயிடுச்சுன்னா, இல்ல ரொம்ப தூரம் எங்கேயாவது போய் வழி தெரியாம திரும்ப இந்த மெட்ராஸ்லாம் சில இடம் இருக்கு, இந்த கோயம்பேடு பக்கத்துல இந்த ரோடு அந்த உள்ள வர்றதுக்கு ஒரு பிரிட்ஜ விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப மீண்டும் ஒரு 8 கிலோமீட்டர் போகணும், அப்புறம் தான் அடுத்த வளைவே, அதுக்கு இடையில திரும்பவே முடியாது. ஒரு ரோட விட்டா 8 கிலோமீட்டர் சொல்றது. அப்ப அந்த இடத்துல எதாச்சியா அப்படி திரும்பும் போது அங்க ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு அப்படி வர்றாரு, அவர் கூப்பிட்டு இந்த ரோடு இப்படித்தாங்க அப்படி போறாரு, கரெக்டா இருக்கும். எவ்வளவு இஸ்மினான், அவருக்கு எவ்வளவு நிம்மதி, நம்ம போறதும் சரி, மனசும் சரி, டிரைவிங்கும் சரி, போய் சேர்ற இடமும் சரி. இந்த உலகத்துல ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வர்றதுக்கே நீ இவ்வளவு பதட்டப்படுற, யோசிக்கிறியே. அல்லாஹு ஹாதியு ஸமாவாதி வல் அர்து வமன் ஃபீஹின், இந்த வானம் பூமியினுடைய நேர்வழிகாட்டி, அங்க இருக்கக்கூடிய அவர் மலக்காக இருக்கலாம், வேற யாராக இருக்கலாம், யாரை கொண்டு யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான், எப்படி நேர்வழி காட்டுகிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த வானம் பூமியில் இருப்பவர்கள் அத்தாட்சி. அது ஏன்னா அவன் தான் படைச்சவன். இரண்டாவது சொல்லுகிறார்கள், முதப்பிர், இந்த வானத்தையும் பூமியையும் இயக்கக்கூடியவன், இந்த பூமி இப்படிதான் சுத்தணும், இந்த வானம் இப்படிதான் சுத்தணும்னு முடிவு பண்ணி வானத்தில் உள்ளவர்களை வைத்திருப்பவன். மூணாவதாக சொல்லுகிறார்கள், வானத்தில் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா வழிகாட்டுதலை நிரப்புகிறான். பூமியில் நபிமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா வழிகாட்டுதலை ஒவ்வொரு காலமும் காட்டிக்கொண்டே இருந்தார். அவங்கதான் நூர், அல்லாஹுவினுடைய அத்தாட்சியாக வந்து வழிகாட்டக்கூடியவர். இன்னொரு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், பூமியில தானியங்களை கொண்டு மரச்செடிகளை கொண்டு விலங்கினங்களை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டுறான். நீ மட்டும்தான் அல்லாஹ்வை மறந்துட்டு இருக்கமே, ஆனால் அந்த மரமும் செடியும் கொடியும் அல்லாஹுவை நினைவூர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நிமிஷம் கூட அவை நினைவு கூறாமல் இல்லை. ஹதீஸுகளில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாரோடு நாங்கள் போகிற போது பார்த்திருக்கிறோம், காலுக்கு அடியிலே உள்ள அந்த கற்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சத்தம் கேட்குது, அந்த அந்த கல்லு சத்தம் போடுறது காதுல உழுவுது. அப்ப அது அதுக்குள்ள வகையில அது அது தன்னுடைய நேர்வழி காட்டுதலை பெற்று அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் என்ன செய்யலாம் இல்ல, ஹதீஸ்ல வருதல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைய கல்கள் முள்கள் எல்லாம் அன்னைக்கு போன தடவை சொல்லும் போது சொன்னோம், நம்ம அடிக்கடி கேட்கறது, பெருமானார் மெம்பர்ல ஏறி குத்துபா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரே அழுகு சத்தம், இந்த பூனை அழுகுது இல்ல குழந்தை மாதிரி, இந்த பூனை சில நேரத்தில் நைட் அழுகுல, நம்மளே திடீர்னு பயந்துருவோம், என்ன ஏதோ குழந்தை தான் அழுத, என்ன இப்படி அழு ஒன்று அந்த குழந்தை மாதிரி, அதே மாதிரி ஒரே சத்தம் அழுக சத்தம் பள்ளிக்குள்ள, எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் திரும்பிப்பாங்க, யாருக்கும் விளங்கல என்ன அழுக சத்தம் ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அங்கே இருந்த ஒரு ஒரு கைத்தடி அழுகுது, ஹதீஸுகளில் வரும் ஆத்தன்டிக் ப்ரூவ்ட் ஹதீஸ். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குத்துபா விட்டுட்டு கீழே இறங்கினாங்க, இறங்கி அந்த அசா பக்கத்தில் போனாங்க, போனோடனே அது அழுதுகிட்டே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அசாவை எடுத்து தன்னுடைய நெஞ்சில வச்சு அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே அந்த குழந்தை தேங்கியதை போன்று தேம்பியது, அழுக நின்றுச்சு. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அழுவும், அப்புறம் நின்று கொஞ்ச நேரம் தேவும்ல, அந்த அந்த சத்தம் கேட்குது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த சத்தத்தை நாங்கள்லாம் கேட்டோம், கொஞ்ச நேரம் தேம்பிச்சு. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அசாவை தடவி கொடுத்தாங்க, அப்புறம் திருப்பி வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, இதுவரை நான் இந்த அசாவை பயன்படுத்தி கொண்டிருந்தேன், இன்னைக்கு நீங்க இந்த மேடை அமைச்சு தந்ததுக்கு பின்னாடி இதை நான் பயன்படுத்தல. அந்த வருத்தம், ஒரு நபி என்ன தொடலியே அப்படிங்கக்கூடிய வருத்தம். அசா அசாவுக்கு உயிர் கிடையாது, அது மரம் வெட்டிட்டான். பெருமானார் சொன்னார்கள், இன்றைக்கு ஒரு நபியாக இருந்து நான் அதை மட்டும் சமாதானப்படுத்தாவிட்டால் கியாமத்து நாள் வரை இந்த அழகையை நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுத்த அந்த நிலையை அவை அல்லாஹுவை புகழ்வதில் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ ஒன்னொன்னும் பயன்படுத்துது பயன்படுத்துது. அதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் நூறு சமாவாசி வல்லறோம், இதுதான் அல்ல பேர் வானம் பூமியினுடைய பேரொழியாக அல்லாஹ் இருக்கிறான். இரண்டாவது, இதற்கு இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், முனவ்விரு சமாவாசி வல்லறோம், அல்லாஹுவினுடைய கட்டளையை கொண்டு அந்த நூறு வெளிப்படுகிறது. நூர் என்ற வார்த்தைக்கும் தியா என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. நூர் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா சூரியனை பார்த்து சொல்லுகிற போது சொல்லுவான், சூரியன் இருக்கிறதே வஷம்ச தியா ஒளி தரக்கூடியதாக நாம் படைத்திருக்கிறோம், ஒல் கமரா நூரா. ஆனால் கமர் சந்திரன் இருக்கிறதே அது இட்ஸ் கிளிட்டர்ட், அது ஒளிரக்கூடியது, தானா ஒளி உடக கிடையாது, சந்திரனுக்கு தானா ஒளி கிடையாது, சூரியன்ல இருந்து கிரகிச்சுக்கும், திரும்ப என்ன செய்யும், அதை கொடுக்கும். சூரியனுடைய ஒளி மங்க மங்க அல்லது அதற்கு வருகிற பாதைகள் அடைக்கடைக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு போய் அது நிலா மாதிரி ஆயிடும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் நூறுன்னு சொல்றான். அப்ப நேரடியாக அல்லாஹுவினுடைய நூறு அது அல்ல, எது அல்ல, அல்ல அல்லாஹுவினுடைய வழிகாட்டுதலில் உள்ளது, இட் இஸ் எ கிளிட்டர், அல்லாஹுவினுடைய அந்த அல்லாஹு தருகிற ஒளியில் நின்றும் உள்ளது. ஹதீஸுகள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் இப்னு கதீர் இந்த ஹதீஸ எழுதுறாங்க, இன்னல்லாஹ ஹலக ஹல்கஹு ஃபீ துல்ம, அல்லாஹு தஆலா இந்த படைப்புகளை வானம் பூமியை மனித வர்க்கங்களை இந்த ரூஹுகளை இருளில் படைத்தான், அதற்கப்புறம் தன்னுடைய ஒளியிலிருந்து சில ஒளிகளை அதன் மீது போட்டான் அல்லது அதற்கு ஒளி காட்டினான். அவனுடைய நூறிலிருந்து எந்த படைப்பினங்கள் ஒளியை பெற்றதோ, அதனுடைய ஒளியிலிருந்து எந்த படைப்பினங்கள் வழிகாட்டுதலை பெற்றதோ அவைகள் மேல்வரி பெறும், எவற்றிற்கு அவைகள் கிடைக்கவில்லையோ அது நேர்வழியை விட்டு தவறி போவோம். அகூலு ஜஃபல் கலமு அலா இல்மில்லா, இப்படித்தான் அல்லாஹுவினுடைய எழுதுதல்கள் முடிந்து போனது என்ற செய்தியை நாம் இது ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ முதலாவதான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வானம் பூமியினுடைய வழிகாட்டுதலும் வானம் பூமியினுடைய அதனுடைய நகர்வும் அதனுடைய நிகழ்வும் அதே போன்று அதனுடைய ஒளியுமாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். இது ஜும்லேயே முஅத்தர் இடையில் வந்த ஒரு வசனம் என்று சொல்லுவார்கள். இதனுடைய விளக்கம் என்னன்னா, முன்னாடி அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை பற்றி சொல்லிக்கொண்டே வர்றான். என்னுடைய ஆயத்துகள் எப்படி எல்லாம் இருக்கிறது, அது நாம் ஒளியாக எப்படி இறக்கி இருக்கிறோம். இதுக்கு அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மசலு நூரிஹி, அவனுடைய நூறுக்கான ஒளிக்கான உதாரணம். அல்லாஹ்வினுடைய ஒளியை அவனுடைய தாத்தை நீங்கள் விளங்க முடியாது, ஏன்னா உங்களுடைய அறிவு லிமிட்டட். உங்களுடைய அறிவு என்ன லிமிட்டட், ஒரு அளவுக்கு மேல யோசிச்ச அப்படின்னு சொன்னா உன்னுடைய சிந்தனை மங்கிவிடும், உன்னுடைய சிந்தனையால் விளங்கி கொள்ள முடியாது, உன்னுடைய சிந்தனையால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு அளவு வரையும் தான், ஒரு லிமிட், அந்த லிமிட்டுக்கு மேல உன்னால, இது அறிவுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே, பார்வைக்கும் ஒரு லிமிட் தான், ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு. இந்த செவர் இருக்கு, இந்த செவத்துக்கு பின்னால என்ன இருக்குங்க, நான் பெரிய ஆளுங்க, இந்த செவத்துக்கு பின்னால என்ன இருக்குங்க தெரியாதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, சைத்தான் வந்து யார்கிட்ட, பிரவுன்கிட்ட வந்தானோ, வந்து கதவை தட்டும் போது பிரவுன்கிட்ட வந்து யாருன்னு கேட்டானோ, பிரவுன் வீட்டுல வரலாறுல எழுதுவாங்க, பிரவுன் வீட்டுல சைத்தான் நான் கதவை தட்டுறான், பிரவுன் கேட்டானா நீ யாரியா நீ அப்படின்னு கேட்டு, உடனே அவன் சைத்தான் சொன்னானா, அடேங்க அப்பா உலகத்துக்கே நான் தான் ரப்புன்னு சொல்றியா, ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, கதவுக்கு வெளியே நிக்கிறவன் எவன்னு தெரியல, ஆனா ரப்பு நான் தான் அந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கேங்கிறிய, கதவுக்கு வெளியே. உடனே அவன் சொன்னானா, கரெக்ட், இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு பதில் சொன்னா நீ சைத்தானா தான் இருப்ப உள்ளவானா, இப்படி ஒரு பதில சொன்னா நீ சைத்தானா தான் கண்டிப்பா இருப்ப உள்ளவானா. அதே மாதிரி அப்ப அடுத்த லெவல் கண்ணு ஒரு லிமிட் தான், அவ்வளவுதான், இந்த இது வரையும் பார்க்கும், காது ஒரு அளவு வரையும் கேட்கும், அதுக்கு மேல என்ன செய்யாது கேட்காது. ரொம்ப தூரமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனால பார்க்க முடியாது, ரொம்ப பக்கம் ஆயிடுச்சுனாலும் பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு குறு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் போய் பார்க்கணும். ஒரு அளவுக்கு தான் அந்த மில்லி செகண்ட்ஸ் அந்த இதை ஒளிய கேட்கும், ரொம்ப சத்தமா அங்க ஒருத்தர் பேசுறாரு, ரொம்ப வெடி வெடிக்கிற மாதிரினா சத்தம் கேட்காது, மெதுவா அவருக்கு மட்டும் பேசிக்கிறாரு, நம்ம காதல விடுவோமா, நான் விடுவாரு. சில பேர் சொல்லுவான், எனக்கு எலிக்காது அப்படின்னு, எப்படா எலிக்காதுக்கு மட்டும் அப்படி ஏண்டா உழுவுது அப்படின்னு சொன்னா, பால் வச்சிருக்கோம் பாத்திரத்துல அப்படின்னு சொன்னா நைட்டு வந்து உள்ள விழுந்துருமா, அது நம்ம மக்களுடைய இது. ஒருவேளை எலிக்கு காது கூட இருந்தாலும் கூட இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அல்லாஹ் தஆலா என்ன நாடுறானோ அதே மாதிரி படைப்புல கொடுத்துருக்க, அதுக்கு என்ன தேவையோ அதுகளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கான். அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், மசலு நூரிஹி, என் நூரை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால், என் நூறுக்கு ஒரு உதாரணம், மசலு நூரிஹி கமிஷ்காத்தின், அது ஒரு மாடாக்குழியை போன்றது. மாடாக்குழின்னா என்னுடைய நூறுக்கு உதாரணம். இந்த இடத்துல விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மசலு நூறுன்ன உடனே நீங்க எல்லாமே வந்து அல்லாஹுவினுடைய நூறு அவனுடைய உதாரணம்னு நினைச்சிட வேண்டாம். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்ல போறது, நீ விளங்கிற மாதிரி, யாரு ஒரு அடியான் ஒரு ஒரு மனிதன் எப்படி விளங்கிவானோ அதுக்கு தோதுவோ அல்லாஹு தஆலா பேசுறான், ஏன் நூரை நீ விளங்கணுமா, என்னுடைய நூரையும் உன் வாழ்க்கையில் நீ புரியணுமா, அதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மசல் நூர்க்க மிஷ்காத்தின், ஒரு மாடத்தை போன்றது. மாடம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வெளியே முன்னாடி காலங்களில் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ஓட்டை போட்டு அதுல இருந்து பாதி பகுதி மேல தெரியற மாதிரி திறந்திருக்கும், அதுல கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும், அந்த மாடத்திற்கு ஒப்பானது. அதற்குள்ளே ஒரு விளக்கு இருக்கிறது, அல் மிஸ்பாஹு ஃபி ஸுஜாஜா, அந்த விளக்கோ ஒரு கண்ணாடி குடுவையில் இருக்கிறது. மாடம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு, அது ஒரு கண்ணாடி குடுவையிலே இருக்கிறது. அஸ் ஸுஜாஜது கன்னஹா கௌகபுன் துர்ரி, அந்த கிளாஸ் இருக்கிறதே அது கடுமையாக மின்னிக் கொண்டிருக்கிறது. யூகது மின் ஷஜரத்தின் முபாரகா, அது பரக்கத்து பொருந்திய ஜெய்தூன் மரத்தினால் அந்த கிளாஸ் எரியூட்டப்படுகிறது, அதிலே நெருப்பு வைக்கப்படுகிறது. லா ஷர்கியா வலா கர்பியா, அது மேற்கு திசை சார்ந்ததல்ல அல்லது கிழக்கு திசை சார்ந்ததல்ல. யகாது ஸைதுஹா யுதி, அதனுடைய ஒளி தானாக மின்னிக் கொண்டிருக்கிறது. வலவுலம் தன்சுனார், அதை நெருப்பு தொடாமலே. நூறுன் அலானு, இதுதான் மிகப்பெரிய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப இந்த உதாரணத்துக்கு விளக்கம் எழுதுகிற எல்லா பெருமக்களும் யாருமே ஒரு ஆள் கூட இது அல்லாஹ்வின் ஒளி என்று எழுதல. எந்த இமாம்களுமே இது அல்லாஹ்வினுடைய ஒளியை குறித்து அல்லாஹு தஆலா இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு எழுதல. இது எதற்கு உதாரணம் அப்படின்னு கேட்டா, எல்லா இமாம்களும் எழுதக்கூடிய செய்தி மசலு நூரிகி அப்படிங்கிறதுக்கு, அவனுடைய நூரின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மூமினுடைய இதயம்னு எழுதுறாங்க. மூமினுடைய இதயம் எல்லாம் ஏகோபித்த ஜும்ஹூருல் உலமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த அந்த கவுன்சில் சொல்றாங்க இல்லையா, இதுவரை எழுதிய எல்லா உலமாக்களும் மசலு நூரிகி அப்படிங்கிறதுக்கு இந்த நூரை ஒரு மூமினின் பக்கம் திருப்புகிறார்கள். ரெண்டு சைடும் திருப்புறாங்க. அல்லாஹ் அவனுடைய நூரை எப்படி மூமினுடைய இதயத்தில் வெளிப்படுத்துவான் அப்படிங்கிறது ஒண்ணு, அல்லது மூமினுடைய இதயத்தில் அந்த நூர் எப்படி ஒளிப்படும், இந்த ரெண்டு வகையிலையும் அதற்கு விளக்கத்தை எழுதுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய இதயத்தை ஒரு கண்ணாடி குடுவையாக, ஒரு வந்து மாட விளக்காக ஒப்பிடுகிறார். மாட விளக்கு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு மாடம் இருக்கிறது, அதனுடைய மேல்பகுதியில புகை போறதுக்காக வேண்டி உண்டான வழிகளை விட்டுட்டு அதுல ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம காலம் பார்த்தா அந்த பழைய கால வீடுகள்ல எல்லா இடத்துலயும் இருந்திருக்கும், அல்லது இந்த அரிக்கன் லேம்ப் மாதிரி, அல்லது அந்த சிமினி விளக்கு மாதிரி மேல ஓப்பனா இருக்கும் புகை போறதுக்கு, கீழ்ப்பகுதி வந்து ஃபுல்லா அடைச்சிருக்கும், அதுல ஒரு கிளாஸ் இருக்கும். இதை நம்ம பார்த்துருப்போம். மேல் பகுதியில ஓட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அந்த புகை திரும்பவும் அடைச்சு கண்ணாடி முழுக்க என்ன ஆயிரும், இருட்டாயிரும். அதனால இது மேலே ஓட்டை உள்ள ஒரு விளக்கு. அந்த கண்ணாடி இருக்கிறதே அது மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இந்த ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி அதை எரிவதற்குரிய அந்த மிஸ்பாஹ் அப்படிங்கிறது அந்த திரியோடு உள்ள பகுதி. விளக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடைசியில் இது அந்த திரி அந்த எண்ணெய்க்கு மேல் உள்ள பகுதி, இதுதான் அந்த விளக்கு. கடைசியாக அதிலே ஊற்றப்படுகிற எண்ணெயை குறித்தும் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே பேசுகிறார். அது மேற்கு பக்கம் சாய்ந்ததோ அல்லது கிழக்கு பக்கம் சாய்ந்த எண்ணெயோ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்ப இந்த உதாரணத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் ஒரு மூமினுடைய இதயம் இருக்கும். நான் இந்த வந்த உடனே ஒரு காமன் நேரம் பேசினேன்ல, வந்த உடனே ஒரு கால் மணி நேரம், வெளிரங்கம் உள்ரங்கம்னா என்ன, ஒரு மூமினுடைய ஹார்ட் என்ன, அவனுடைய உள்ரங்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பேசினோம்ல, அதைத்தான் எல்லாம் இங்க சொல்றான். இதுவரையும் காது கண்ணு அவனுடைய பேச்சு அவனுடைய செவிப்புறன் அவனுடைய மற்ற அதாக்களை குறித்து இதுவரையும் பேசி கொண்டு வந்த அல்லாஹ் கடைசியில கொண்டு வந்து முடிகிறான், இது எல்லாத்துக்குமே லைட்டனிங் வேணுமா, இது அது வேலையை சரியாக பார்க்கணுமா. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து போனோம்னா பள்ளியாசலுக்கு வர்றோம், லைட் தெரியுது, தொழணும், ஃபேன்லாம் அமைச்சி இருக்கு, இங்க இருந்து பாக்குறோம் டக்குன்னு, எங்க சுவிட்சி இருக்கு, நேரம் போறோம் சுவிட்சியை தட்டி விடும் தொழு, எந்த ஃபேன் ஓடும், இங்க இருந்து வர்றோம் பள்ளியாசம் முழுக்க இருட்டா கிடக்கு, நைட்டு 9:30 மணி, லைட்டும் இல்லை ஃபேனும் இல்லை எதுவுமே இல்லை. உள்ள வந்தோடனே என்ன தெரியும், முதல்ல இங்க எப்படி லைட்டை போறது, உடனே என்ன செய்வோம், இப்ப மொபைல தேடி உடனே டார்க் லைட்டை போடியா, எங்க லைட் இருக்குன்னு பார்ப்போம், தேடுவோமா இல்லையா. அப்ப அந்த ஒளி இருக்கிறதவா, இதுதான் மற்ற எல்லா இடத்துக்கும் பிரயாணம் பண்ண போறது, உங்க கண்ணை கண்ணாக ஆக்க போறது, உங்க கைய கையாக ஆக்க போறது, உங்களுடைய செவிப்புறனை செவிப்புறனை ஆக்க போறது, உங்களுடைய நாவ நாவாக ஆக்க போறது. அதனாலதான் பெருமானார் தொழுவ போகும்போது சொல்லுவாங்க, போன வாரம் கூட அந்த பையன் அந்த ஹதீச போடும்போது தப்பா போட்டார், பள்ளிக்குள்ளே நுழையும் போதுன்னு, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவர் போட்டிருந்தார், அது பள்ளிக்குள்ள நுழையும் போது இல்ல, அந்த துவா பெருமானார் வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஓத ஆரம்பிச்சிருவாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்திலே ஒளியாக ஆக்குவாயா, என்னுடைய கண்ணை, என்னுடைய காதை, என்னுடைய உடலை, என்னையே என்னையே ஒளியாக ஆக்குவாயா, நூரா அத்தினி நூரா, யல்லா எனக்கு ஒளியை தருவாயாக, ஒ ஜித்னி நூரா. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஒளி இருக்கிறதே அல்லாஹு தஆலா மறுமை நாளை பற்றி சொல்லுவான், நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வபி அய்மானிஹிம் புஷ்ராகுமுல் யௌம ஜன்னத். நான் மறுமை நாளையில் ஒவ்வொரு மூமினுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய ஒளி, அவனுடைய வழிகாட்டுதல், அந்த டார்ச் லைட் ஓடிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு 25 வருஷம் அந்த வந்து என்னது 800 மாதிரி 800 கார் இருக்குல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடியா, அதே மாதிரி அதை அடிக்கிறது அந்த காருக்கே விளங்குமா விளங்காதான்னு தெரியும். அது மாதிரியும் சில பேருக்கு லைட் இருக்கும் கியாமத்து நாள்ல, அந்த லைட் எரியுதா இல்லையான்னு சில பேர் இறங்கி வந்து செக் பண்ணுவான், லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா எதுவும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் ஓரளவு அவர் இருக்கிற இடம் தெரியற மாதிரி ஒரு லைட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு செஞ்ச கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்துல உள்ளவரையும் பாத்துக்கிற மாதிரி லைட் இருக்கும். இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 10 பேரை பாக்குற மாதிரி இருக்கும். இன்னும் சில லைட்டுகள் இருக்கிறதே இன்னைக்கு போட்டு வர்றாங்கல்ல இந்த மெயின் ரோடுகள்ல பார்க்கும் போது சில வண்டி அந்த ஹோலோஜன் லைட்டா அதை போட்டு அடிச்சான்னா அந்த ரோட்ல போறவன் முழுக்க எதிர்த்தாப்புல வர்றவன் முழுக்க அவ்வளவு பேரும் கண்ணை கசக்கிக்கிட்டு தான் இன்னைக்கு போறான். இன்னைக்கு வச்சிருக்காங்களே சில காருகள் அப்படி போட்டு இப்படி ஒரு அடி அடிச்சா அது அடிக்குது எவ்வளவு தூரத்துக்கும் அங்கிருந்து நமக்கு பளிச்சுன்னு கண்ணில் தான் அது வந்து விழுகுது. அதே மாதிரி சில பேருடைய லைட் இருக்க அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம். அப்ப அவருடைய நிலையை பொறுத்து நூறுகும் எசாபைனாயிமன் இதுக்கு முன்ன இது அந்த லைட் அவரை வழிகாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். கியாமத்தினால இவர் போயிட்டே இருப்பார் அது சைடில் எல்லா இடத்துலையும். காபிர்கள் இறை மறுப்பாளர்கள் அல்லாம மரணம் வந்து கேட்பாங்க உனக்கு எப்படி அவ்வளவு போயிட்டு ஐ கேன் இக்னைட் எனக்கு கொஞ்சம் தரியா நான் பத்த வச்சுக்கிறேன் கேப்பர் கேட்கறோம்ல இங்க அதே மாதிரி நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்யா அதை கொஞ்சம் போற வரையும் அப்படியெல்லாம் அந்த லைட் வராதுன்றுவான் குரான் சொல்லுகிறது நான் சொல்லல. அப்படியெல்லாம் பத்த வச்சு இந்த உலகத்துல நீ பத்த வச்சு இழுத்த மாதிரிலாம் அங்க இருக்க முடியாதுப்பா. அல்லாஹ் எவனுக்கு லைட் அந்த லைட் எங்க உள்ளதுன்னா இங்க உள்ளது. எவன் ஒருத்தன் பள்ளியாசலுக்கு போகும்போது வீட்டுல இருந்து இறங்கி பைக்லயோ நடந்தோ போகும்போது இந்த துவாவை தமிழ்லயே அரபிலேயே ஓதுறார். யாழ்லா என்னுடைய இதயத்துல என்னுடைய கண்ணுல என்னுடைய உடல்ல யாழ்லா நூறத்தா நூறத்தா பெருமானார் போதுனது நூறு நாளா நூறு அல்லாஹ்வுத்தாலா ஒளிபடுத்தி வச்சிருக்கேங்க நான் தங்கப்படுத்தி வச்சிருக்கேங்க நான் இந்த ஆயத்தினுடைய மித்தாக் இந்த ஆயத்தினுடைய உதாரணம் பெருமானார்னு சொல்றாங்க. அந்த நான் பெருமானார் நமக்கு ஓதி காமிச்சாங்க இப்படிலாம் கேளுங்க உங்களுக்கு ஒளி அங்க வரணும்னா நான் சொல்றது விளங்குதான் அங்க அங்க ஒளி வரணும்னா இங்க கேட்கணும் பள்ளிவாசலுக்கு போகும்போது கேட்கணும் அல்லாஹும் மஜ்அல் ஃபீ கல்பி நூரா அல்லாஹ் நம்முடைய இதயத்தை ஒளிப்படுத்துவான். இதைத்தான் ஹதீஸுகள்ல சொல்றாங்க இந்த இதய பகுதி இருக்கே இதுதான் மலக்குமார்களுக்கு தெரியும். பெருமானார் சொன்னாங்க இந்த உலகத்துல எப்படி நீங்கள் வானத்தில சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கறீங்களோ மின்னிக்கிட்டே இருக்கு அங்கங்க. இன்னைக்கு மின்ற நட்சத்திரம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால உதிச்ச நட்சத்திரம் இன்னைக்கு சொல்றான் அது லேசா இப்படி ஒளி விடுது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க பக்கத்துல போய் பார்த்தா அது பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர் அவ்வளவு பெரிய நட்சத்திரங்களாக இருக்கலாம். ஆனா அதே மாதிரி இந்த நெஞ்சு பகுதி மூமினுடைய நெஞ்சு பகுதி மலக்களுக்கு இங்கிருந்து மின்னிக்கிட்டே இருக்கு அது உள்ள அந்த ஈமான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க இருக்குறாங்க. அந்த ஒரு கிதாப்ல எழுதுறாங்க அது ஆளுக்கு தகுந்தது மாதிரி இருக்கும். பெருமானாருடைய இதயம் ஒரு பெரிய 15வது 14வது பக்கத்து பேர் நிலவை போன்று இங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மலக்குமார்களுக்கு 14வது பக்கத்து நிலவு எவ்வளவு பிடிச்சிருக்கு எங்கிருந்து போனாலும் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள வரையும் ஒளி அடிக்கும்ல. அதே மாதிரி எம்பெருமானாருடைய இதயம் அது அடுத்த அந்த சகாபாக்களுடைய இதயம் அடுத்த அந்த அது இலங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மூமின் தொழக்கூடிய ஓதக்கூடிய இறைவனை பயப்படக்கூடிய இங்க சுத்தமா வச்சிருக்கிறவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த இதயத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதுக்கு வழி இருக்கா இருக்கு பெருமானார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி சுத்தப்படுத்துறது அதுக்கு என்ன விளக்குமாறு வேணும் அதுக்கு என்ன ஆயில் வேணும் அது என்ன தண்ணி போட்டு கழுவணும் அதை எப்படி கழுவி எடுத்து அதை சுத்தமாக ஆகும் வரையும் சொல்லி கொடுத்துட்டாங்க பெருமானார். அப்ப அதை சுத்தப்படுத்துறவனுக்கு இங்கிருந்து மேலே உள்ள அந்த லைட் இங்கிருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அத அந்த ஒளி. அப்ப அந்த நேரத்துல இந்த துவாவை கேளுங்கன்னாங்க பெருமானார். அப்ப ஒரு மூமினுடைய இதயம் இருக்கிறதே அதை அந்த நெஞ்சு பகுதி அதை ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மாடத்திற்கு ஒப்பாக ஆக்கிற ஒரு மாடம் மாதிரி அது. மாடம் ஏன் சார் மாடம் எழுதுறாங்க இது கிதாபுகள்ல இது வந்து சாதாரணமாக இப்படி தள்ளி போகிற விஷயம் இல்ல. இது ஒரு நீண்ட ஆன்மீக ரீதியான பார்வை ரூஹானியத்தான பார்வை இது ஒரு பெரிய பார்வையை கொண்ட ஒரு ஆயத்து சும்மா இது ஆடி ஒரு பார்வை இது. அப்போ இதயம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா மாடத்திற்கு ஒப்பாக ஆக்கினார்கள் அப்படின்னு கேட்டா மாடம் இருக்கிறதே கீழே வைக்க மாட்டாங்க விளக்கு மாதிரி வீட்டினுடைய ஒரு ஒரு அளவுக்கு உயர பகுதியில வச்சிருப்பாங்க. அந்த வீடை டிசைன் பண்ணும் போது எப்படி வச்சிருப்பான் அதுல விளக்க வச்சா பக்கத்துல இருக்கவங்களுக்கு அல்ல அந்த ஊடு முழுக்க வெளிச்சடிக்கும். அந்த கான்செப்ட் புரியுதா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஓரளவு அது எங்க திறந்திருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யும் அந்த வெளிச்சம் போகும். ஒரு மூமினுடைய இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கிறதே அது அவருக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் அவரை பார்க்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தெரியும். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹினுடைய இறைநேசர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து, இறைநேசர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த பதத்துக்கு இறைவனுக்கு பயந்து தங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொள்ளுகிறார்களே, அவர்களை பார்த்தால் அல்லாஹினுடைய ஞாபகம். அவங்களை பார்த்த உடனே அதுக்கு காரணம்லாம் கிடையாது, ஏன் ஏன் அந்த ஒளி, அந்த இதயத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி சுத்தம், உள்ள இருக்கிற லைட்டு சுத்தம், அந்த மாடமும் சுத்தம், அடிக்கிற ஒளி இருக்கிறதே, பார்த்த உடனே அல்லாஹினுடைய, யாரை பார்த்தவுடன் அல்லாஹுவினுடைய நேசம் வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், யாரை பார்த்தவுடன் அல்லாஹுவினுடைய நினைவு உங்களுக்கு வருகிறதோ அவர் அல்லாஹுவினுடைய வலி, அவனுக்கு பிரியமானவர், அல்லாஹுவினுடைய பாதையில் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா அவர்கிட்ட, ரொம்ப ஜாக்கிரதையா நடந்தது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவர்களுடைய பார்வைகளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகு ஃபிராஷத்தல் முக்மின் இன்னஹு யந்துரு பிநூரில்ல, இத்தகு ஃபிராஷத்தல் முக்மின், அல்லாஹ் அந்த மூமின்களுடைய, அல்லாஹுக்கு இறை நெருக்கமாக இருக்கிற அந்த மனிதர்களுடைய பார்வைகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபிராஷத் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கண்ணால பார்க்கறது இல்ல, இதயத்தால் பார்ப்பது. இதயத்துக்கும் ஒரு கண் இருக்குல்ல, இதயத்திற்கும் ஒரு கண் உண்டு. அந்த இடத்துல பெருமானார் சொன்னாங்க, அவர் பார்க்கிற பார்வையை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹுவின் பார்வையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னகு எந்துரு பி நூர் இல்ல, இங்க அடிக்கிற லைட் அங்கிருந்து அடிக்கிற லைட், நீங்க அங்க போய் நின்றுட்டு அவருக்கு முன்னால நீங்க வேறு எதையாவது விதமாக நீங்கள் யோசித்தால் அல்லது தவறு செய்தால், அவர் அல்ல அங்கிருந்து வருகிற ஒளி உங்களை என்ன செய்யும், காயப்படுத்தும், உன்னை கரைச்சிரும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு எல்லாமே வந்து ஆபரேஷனுக்குலாம் இன்னைக்கு சோலா அந்த என்னது லைட்ல ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, அப்படித்தானே, லேசர்ல ஆபரேஷன் பண்ணலாம் எல்லாமே, கிட்னி எதுக்கு லேசர். அப்ப அந்த அது எங்க வரையும் உள்ள போகுது, ஒரு மனிதனாலே இதை இப்படி இதை இப்படி கைகொள்ள முடியும் என்று சொன்னால், பெருமான அந்த பிராசத்தை பயந்துக, அந்த பார்வையை பயந்துக. இன்னைக்கு இங்கிருந்து தூரமா உள்ளதை கேட்கறதுக்கு அந்தந்த சென்சரி அந்த சென்ஸை வளர்த்துக்கிறதுக்காக வேண்டி பயங்கரமா மனுஷன் போராடுறான். இங்கிருந்து அங்க தெரியுமா, அதை பார்க்க முடியுமா, மூச்சை இழுத்து விட்டா அவனுக்கு வந்து இங்கிருந்து மேலிருந்து வந்து அவனுக்கு இந்த இது ஓப்பன் ஆயிரும், அவன் இங்கிருந்து அங்க பார்ப்பான், தேர்ட் ஐ என்னமெல்லாமோ சொல்றான், தேர்ட் ஐ அந்த கிளான்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா எல்லாமே தெரியும். சஹாபாக்கள் எல்லாத்தையுமே அப்படிப்பட்ட பண்புகள் இருந்துச்சு. பெருமானார் அப்படிதான் வளர்த்து வச்சிருந்தான். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் தேவைப்பட்ட போது யூஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அந்த அந்த சென்ஸுகள் இருந்தது, யார் என்ன செய்யறான் நான் பாத்துக்கிட்டே இருக்க போறேன், அப்படிலாம் யூஸ் பண்ணல. அடுத்து அல்லாஹு தஆலா அதை தர்றது எந்த நேரத்துக்கு, உமர் ரலியல்லாஹு தஆலா இங்க இருந்து ஒரு 100 200 300 மைல்களுக்கு அப்பால் நின்ற ஒரு படையை பார்த்து சொன்னாங்க, யா சபல யா ஜபல சாரிய யா சாரிய தஜபல், சாரியாவே பக்கத்துல மலையை பாரு, அங்க பின்னாடி ஒண்ணு அடிக்க வர்றான்னாங்க. அந்த மலை பகுதி இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருந்துச்சு, இங்க இருந்து பார்த்தாரு உமர் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் அல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அப்படி ஒண்ணு இருந்துச்சு. உடனே அவன் அந்த சாரி என்ன செஞ்சாரு, என்னடா உமர் கூப்பிடுறது மாதிரி இருக்கு, கலீஃபா கூப்பிடுறது மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க இருந்து நாங்க போன உடனே அடிச்சு சண்டை போட்டாங்க. இங்க வந்த உடனே கேட்டாங்க, நாங்க மலையில நின்றுட்டு போது நீங்க கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு, நாங்க திரும்பி பார்த்தேன் அப்புறம் அங்க படம் இருந்துச்சு, ஆமா நான் தான் கூப்பிட்டேன்னாங்க எல்லா சஹாபாக்கும் கேட்டாங்க. அப்ப இந்த சென்சரி இருக்குல்லவா, இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் அல்லாஹு தஆலா, தேவையான நேரத்துல எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தருகிறான். இது ஒரு சஹாபி அல்ல, பெருமானார் காலத்துல பெருமானாருக்கு நடந்தது எல்லாமே அல்லாஹுவினுடைய அது அவனுடைய முஜிசாவாக அவனுடைய வழியா. சஹாபாக்களும் அதே மாதிரி தங்க வாழ்க்கையில அனுபவிச்சு, ஒரு வரலாறு இல்ல ரெண்டு வரலாறு, எத்தனையோ வரலாறு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நூல், அந்த சுத்தபத்தமான அந்த நூல், அது என்ன செய்து எவ்வளவையும் கடந்து போகும். உன் உடலும் பார்வையும் உங்களுடைய நிலையும் ஓரளவு தான், இட்ஸ் லிமிட்டெட். ஆனால் உள்ளம் இருக்கிறதே இங்கிருந்து அரிசி வரையும் போகக்கூடிய அந்த தன்மை கொண்டது. ஹதீஸ்ல வருதல்லவா, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தூங்குகிற போது இந்த ரூஹ் இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது, எடுத்து செல்லப்படுகிறது, அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு போகப்படுகிறது. நம்ம இங்க தூங்கிட்டு கிடக்கும், எந்த உயிருக்கு அல்லது எந்த கல்புக்கு சுத்தம் இருக்கிறதோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அதை விளங்கக்கூடிய தன்மை அல்லாஹு தஆலா தருவான். நம்ம ரூஹ் எங்க வரையும் போகுது, நம்மளை யார் எடுத்துப்போம். இப்ப நம்ம படுத்தோம்னா, இப்ப நம்ம படுத்தா என்ன வருது, கனவு வருது, அந்த கனவுல ஒரு சினிமா நடிகை வர்றான், இப்படித்தான் வருது. இங்க இங்கிருந்தா இந்த கீழ்நிலையோடு ஒட்டி இருக்கக்கூடியது, அதை தாண்டி ஒண்ணுமே வரமாட்டேங்குது.
ஒருத்தர் சொன்னார், எப்படியாவது ரசூல்லாவை கனவுல பார்த்திருந்தோம் பார்த்திருந்தோம் நானும் தெளிவுபடுகிறேன். ஆனா இங்க சுத்தம் இல்லையே சார், எங்க இருந்து சார் வந்தோம், இந்த இடத்த கழிவு விடலையே, இந்த இடத்த சுத்தமாக்கலையே. அப்ப ஒரு ரூஹ் இங்கிருந்து டிராவல் பண்ணுச்சுன்னா தான் போகக்கூடிய பகுதிகளை எல்லாம் பார்க்கிற ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மசலு நூரிஹி கமிஷ்காத்தி, ஒரு மாடக்குழியை போன்றது, ஃபீஹா மிஸ்பாஹும், அதுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கிறது. அது என்ன விளக்கு? அந்த விளக்கு என்ன? அந்த ஒளிகாட்டுதல் என்ன? அதுதான் அல்லாஹுவினுடைய தலாலாத்துகள், அல்லாஹு பெருமானாருடைய இதயத்தை கொண்டு நமக்கு தந்த அந்த வழிகாட்டுதல்கள். சும்மா வழிகாட்டுதல்கள் அல்ல, யாருமே என்ன செஞ்சிட முடியாது, இவர் நான் போறேன் போயிட முடியாது. இந்த வழிகாட்டுதல் எங்கேருந்து வரணும்? ரசூல்டேந்து வரணும், ரசூல்டேந்து அந்த இதயத்திலிருந்து வரணும். அந்த இதயத்திலிருந்து இங்க ஒளிகாட்டுதல் வந்தால் மட்டும்தான் இந்த இதயம் இது புழைக்கக்கூடிய இதயமாக ஆகும். இது தேடி போனால் எங்க போகும்னு தெரியாது. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஈமானை பரிபூரணப்படுத்தியவராக ஆக மாட்டார். எதுவரை தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலை, நான் அவரின் பக்கம் பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். எவ்வளவு பிரியம்? அவரை பெற்றவரை விட, அவர் பெற்றவரை விட, இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களையும் விட, அவன் யாரையெல்லாம் சிறந்தவர், வழிகாட்டி, ரோல்மா என்னமெல்லாம் நினைக்கிறானோ எல்லாத்தையும் விட நான் அங்கே அரசாட்சி செய்ய வேண்டும். என் பிரியம் தான் அங்க உட்கார்ந்துருக்கணும். அப்படி உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நேர இட் கனெக்டட் டு த ப்ராபட், அது புரியுதா? இட் இஸ் இன்டர்லிங்க். வெளியில இதெல்லாம் தெரியாது, இது இங்க இருந்துகிட்டே இருப்பாரு, இந்த அந்த 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 இதயம் அங்க கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும், இன்டர்லிங்க். அப்ப அந்த ஒளி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரகாசம், அந்த நூர் என்ன செய்து, அடுத்து எல்லாம் சொல்றான் ரெண்டாவது அந்த மிஸ்பாஹுக்கு உதாரணம் சொல்லிட்டு, அந்த மிஸ்பாஹ், அந்த விளக்கு இருக்கிறதே அந்த பெருமானாருடைய, அதை நமக்கு எடுத்து தருகிற ஒரு விளக்கு அது. அதுக்கு நிறைய உதாரணங்களை எழுதுறாங்க ஹதீஸ்களில், வருது ஒரு ஹதீஸ்ல, முஸ்லிமினுடைய ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. அல்லாஹு தாலாவினுடைய அந்த ஜுஜாஜ் அப்படிங்கிறதுக்கு அந்த நூறு இருக்கிறதே, அல்லாஹு தருகிற அந்த லைட்டினுடைய வெளிச்சம் இருக்கிறதே, அதுக்கு பெருமானார் உதாரணம் சொல்லுகிறார்கள், ஹிஜாபுஹு நூறுன், அல்லாஹு தாலா இருக்கிறானே 70,000 திரைகளை தனக்கும் தன்னுடைய அடுத்த படைப்புகளுக்கும் போட்டிருக்கிறான். 70,000 திரைகள் எல்லாமே ஒளியினுடைய திரைகள். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஹிஜாபுஹு நூறுன் லவ் கஷஃபஹு, அந்த திரைகளை அல்லாஹு தஆலா அகற்றினான் என்று சொன்னால், லதரக்கத் சுபஹாத் வஜ்ஹிஹி மா இன்தஹா இலைஹி பஸருஹு அல்கி, அல்லாஹு தஆலாவினுடைய அந்த ஒளி, அந்த முகத்தினுடைய ஒளி எந்த அளவுக்கு தெரிகிறதோ அத்தனை படைப்புகளும் கருகி போகும். ஹதீஸ்ல, முஸ்லிமினுடைய ஹதீஸ்ல இந்த விளக்கத்தை எழுதுறான். அப்ப அந்த நூறோடு இப்ப இந்த இடத்துல இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலாவினுடைய நூறின் வெளிப்பாடு பெருமானாருடைய இதயத்தில் கிடைத்து அந்த இதயத்தில் ஒரு மூமின் என்ன செய்யறான், அவனுடைய இதயத்திற்கு அது வருது. ரெண்டாவது சொன்னி, அந்த கண்ணாடி இருக்கிறதே அது நட்சத்திரம் மாதிரி. நல்லா சொல்றான், கௌகப் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ ஸ்டார், துர்ரி அப்படிங்கிறது மிக உயரத்தில் இருக்கக்கூடிய, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நல்ல மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்திற்கு ஒப்பு. அப்ப இதுல எழுதுறாங்க, ஏன் இந்த கண்ணாடிய நட்சத்திரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லணும், அந்த கண்ணாடி ஏன் நட்சத்திரத்திற்கு ஒப்பிடணும்? கண்ணாடிங்கிறது இங்க இருக்கு, நட்சத்திரங்கிறது மிக தூரமாக இருக்கக்கூடியது, இதுங்கிருந்து ஏன் அங்கே ஒப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு கிதாபுகள்ல விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒவ்வொரு மனுஷன் செய்யக்கூடிய நல்லமல்களும் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது. இப்ப நம்ம இந்த தொழுகை முடிச்சிட்டோம்னா ஒவ்வொரு தொழுகைக்கு சுபுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த மலக்குகள் அசருக்கும் மாறுகிற நேரத்தில் ஒவ்வொரு அந்த நல்லமல்களையும் அல்லாஹு தாலாவினிடத்திலே மேலே கொண்டு போறாங்க காட்டுறதுக்காக வேண்டி. அப்ப நல்லமல்கள் இங்கிருந்து எப்படி மேலே எடுத்து செல்லப்படுகிறது, உயர்வுக்கு போகிறதோ அது மாதிரி அந்த நட்சத்திரம் இருக்கிறதே அது மேலிருந்து கீழாக இவருக்கு உதாரணம் காட்டப்படுது. இங்கிருந்து அது மேல போறது மாதிரி எது மேல போய் சேருதோ அதே மாதிரி அந்த நட்சத்திரம் இங்கிருந்து மேலே போவதற்கு உதாரணமாக காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூன, ஒரு பரக்கத்து பொருந்திய அந்த மரத்தை கொண்டு அதற்கு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. பரக்கத்து பொருந்திய மரம், அது என்ன பரக்கத்து பொருந்திய மரம்? ஹதீஸுகள்ல வருது இது ஜெய்தூனுடைய மரம், வஸ்ஜெய்தூனி. இதுல நம்ம சூராக்கல்ல ஓதும் போது ஜெய்தூன் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்த அந்த வரலாறுகளை பார்க்கிறோம். ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜெய்தூனுடைய மரத்தை புகழ்ந்து பல்வேறு ஹதீஸுகளிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா ஹதீஸ்ல வருது குலு அஸ்-ஸைத வத்ஹினு பிஹி ஃபின்னஹு ஷஜரத்தும் முபாரகா, நீங்க அந்த ஜெய்தூனுடைய எண்ணெயை சாப்பிடுங்க. ஜெய்தூன் நம்ம விற்கிறது இல்லையா, ஆலிவ் ஆயில் அப்படி சொல்றோம்ல, ஆலிவ் ஆயில் கடைகளில் விற்கிறது இல்ல, அந்த எண்ணெய நீங்க சாப்பிடுங்க. குலு வத்ஹினு பிஹி, உங்களுடைய உடல்களில் எங்க தலைகள்ல இல்லது வேறு ஏதாவது இடங்கள்ல நோய்கள் இருந்தால் அதை தேய்த்து கொள்ளுங்கள். இன்னஹு ஷஜரத்தும் முபாரக, ஏன் அப்படின்னு கேட்டா அது அருள் புரியப்பட்ட மரம். இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவாயிருக்கிறது. இதே மாதிரி சில ஹதீஸ்கள் அந்த இதை பத்தியே வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குலு அஸ்-ஸைத குலு அஸ்-ஸைத வத்ஹினு பிஹி ஃபின்னஹு தய்யிபும் முபாரக், அது பரக்கத் செய்யப்பட்டது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா முபாரக்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த முபாரக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது, முபாரக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது, முழுக்க முழுக்க பரக்கத்து வாய்ந்த ஒரு பொருள். இன்னொரு ஹதீஸ்ல வருது குலு அஸ்-ஸைத வத்ஹினு பிஹி ஃபின்னஹு ஷிஃபா அது நோய் நிவாரணி அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. இந்த ஹதீஸும் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாயிருக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு நோய் ரெண்டு நோய் அல்ல, 70 நோய்களுக்கு அதிலே நிவாரணம் உண்டு. அந்த அத்தி அந்த அதனுடைய அந்த ஆலி வாயில்ல அதே மாதிரி அந்த அத்தி பழத்திலையும் நோய் நிவாரணம் உண்டு. சபீனதன், 70 நோய்களுக்கு அதிலே நோய் நிவாரணம் உண்டு, அதிலிருந்து நீங்கள் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ளலாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து லா ஷர்கிய வலா கர்பிய, அடுத்து அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்லுகிறான். அது மேற்கு பக்கம் உள்ளதும் அல்ல, அது கிழக்கு பக்கம் உள்ளது அல்ல. அது என்ன மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம்? அந்த அந்த ஜெய்த்துக்கு அப்படி என்ன செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் அப்படின்னா அது என்ன மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் அப்படின்னு சொன்னா அதுல சொல்றாங்க அது மேற்கு பக்கம் இருந்தால் கிழக்கிலிருந்து சூரியன் வருகிற போது அதனுடைய இன்னொரு சைடுல ஒளி கிடைக்காது. அது கிழக்கு பக்கம் இருந்தால் மேற்கில போய் அடைகிற போது அதனுடைய ஒரு பகுதிக்கு ஒளி கிடைக்காது, அதனுடைய கிழக்கு பகுதிக்கு ஒளி கிடைக்காது. அதனால இது நடு சென்டர்ல இருக்கிறது. இந்த அஜீஸ் எழுதுறாங்க சென்டர், அது மேற்கும் அல்ல கிழக்கும் அல்ல, ரெண்டு சாய்மானமும் அல்ல, நடுவில் இருக்கக்கூடிய மரம். சூரியன் வந்ததிலிருந்து அது அடைகிற வரை அதனுடைய அந்த மரத்தின் மீது ஒளி பெற்றுக்கொண்டே இருக்கப்படும். அந்த மரத்துக்கு மீது லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த ஒளி கிடைக்கும். அந்த சூரியனுடைய ஒளி நேரடியாக கிடைக்கிற காரணத்தினால் அந்த மரம் முழுக்க முழுக்க பயனுள்ளதாக அந்த ஜெய்தூனுடைய மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் எப்படி வந்து பேரிச்சம் மரத்தினுடைய மேலிருந்து கீழ் வரை பயன் என்று பெருமானார் சொன்னார்களோ இந்த மரத்தினுடைய எல்லா பகுதியும். அந்த காய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த காய் ஜெய்தூன் இங்க கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா வெளிநாடுகள்ல கிடைக்கிறது அந்த ஜெய்தூன் எண்ணெயினுடைய அந்த ஆலி வாயினுடைய காய், அதுவே அழகா இருக்கும். அதை இது பண்ணி வச்சிருப்பாங்க, கடைகளில் போய் வாங்கி சாப்பிடலாம், சாப்பிடவும் முடியும். அது நல்ல டேஸ்டா, அதனுடைய நல்ல எப்படி அல்லாஹு தஆலா முபாரக்னு சொல்லியிருக்கானோ அதான் செய்தியே முபாரக் தையிப் பெருமானார் சொல்லுகிறார்கள் தையிப் அது. அப்ப அந்த பொருள் இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் இது ஷாம் தேசத்தில் உள்ள ஜெய்தூனுக்கு சொல்லப்படும். ஏன் அப்படின்னா பெருமானார் ஷாம் தேசத்தில் உள்ள ஜெய்தூனை குறித்து சில செய்திகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். ஷாம் இருக்கு இன்னைக்கு சண்டையை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, ஷாம் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள அந்த பகுதி மட்டுமல்ல அதை தாண்டிய பகுதிகளும் ஷாம் தேசம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு ஏரியா. அதை இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுருக்கி ஒரு ஏரியால வந்து நிக்குது. அந்த ஷாம் தேசத்தினுடைய அந்த ஜெயித் இருக்கிறது பல நோய்களுக்கு. எப்படி பெருமானார் அஜுவா பேரிச்சம்பழத்தை குறித்து சொன்னாங்களோ அதுல பெரிய நோய் நிவாரணி உண்டுன்னா, அதே மாதிரி அந்த ஷாம் தேசத்தினுடைய அந்த ஜெய்தூனுக்கு அவ்வளவு பெரிய செய்தி உண்டு. அதனுடைய எண்ணெய் இருக்கிறதே மிக சுத்தமான எண்ணெய், மிக பரிசுத்தமாக இருக்கும் அந்த எண்ணெய் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. ஒன்னு அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுறது, அல்லது கிடைச்ச வரையும் அந்த ஜெய்தூன் எண்ணெயை வாங்கி சாப்பிட்டா நேரடியாகவே பல நோய்களுக்கு அது நிவாரணம் நேரடியாக கிடைக்குது. அரபுகள்லாம் அதை குடிப்பான், நம்ம ஊர்ல இந்த நல்லெண்ணெயை சாப்பிட்றாங்க வயிற்ற வெளிச்சா நல்லெண்ணெய், இதே மாதிரி அரபுகளிடத்துல மேலே தேய்ச்சிக்க குளிக்க தலைக்கு தேய்ச்சிக்க எல்லாத்துக்குமே அதை பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஓரளவு வரையும் பண்ணுவாங்க. சில இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அவங்க தேனையே தலையில தேய்ச்சி குளிக்கிற ஆளுகள் உண்டு, தேனை தலையில நல்ல எண்ணெய்க்கு பதில் தேனை எடுத்து தேய்ச்சிக்கிற ஆளுகள் உண்டு. இங்க நம்ம தேன் லேசா தாடியில போட்டுருச்சு, இவர் தாடி வெளுத்துருச்சுன்னா இவர் சொல்லுவாரு தேன் ஒரு நாள் ஊற்றிருச்சு அதுல வெள்ளையாயிடுச்சு. சில பேர் தேனே அள்ளி தாடி முழுக்க தேய்ச்சிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேரை பார்த்துருப்போம் ஒரு லேசா ஏங்க வெள்ளையாயிடுச்சு சின்ன வயசு தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, அது வெளுக்கிற அன்னைக்கு வெளுக்கத்தான் செய்யும் தாடி, அதை என்ன செய்ய முடியும்? உடனே ஒரு சொல்லுவாரு தேன் ஒரு நாள் பட்டுருச்சு, தேன் பட்டதுனால என்ன செய்யாது எடுக்க ஊரை ஏமாத்துறதுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிக்கலாம். அப்ப இதை வந்து ஒவ்வொரு பொருளாக பயன்படுத்துறாங்க. இதுல முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுறாங்க இந்த மேற்கு பக்கமும் இல்லாமல் கிழக்கு பக்கமும் இல்லாமல் வருகிறதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, கிழக்கு பகுதி முழுக்க எங்க அரபு தேசத்தினுடைய கிழக்கு பகுதி முழுக்க மஜூசிகள் என்று சொல்லுகிற நெருப்பு வணங்குகிற அல்லது கற்களை கொண்டு வணங்குகிற இந்த மக்கள் இருந்தாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி முழுக்க, இது மேற்கு பகுதி முழுக்க யகூதிகள் நசாராக்கள் வேதக்காரர்கள் இருந்தாங்க. இத சூசகமா அல்லாஹ் உணர்த்துறான், நபியே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கு இருக்கிறதே இந்த ஒளி இருக்கிறதே அதன் பக்கமும் தயாது இதன் பக்கமும் தயாது. அந்த வேதம் வந்த உடனே நீங்க அதை பார்த்துட்டு அதுல நிறைய நல்லா இருக்கப்பா அப்படின்னு, ஏன்னா குரான்ல எல்லாம் சொல்றான் வேதங்களை கொண்டு நாம் நேர் வழி காட்டினோம், அந்த தௌராத்திலையும் இஞ்சிலையும் ஒளி உண்டு. எப்படி குரானுக்கு ஒரு ஒளி இருக்கிறதோ அது மாதிரி தௌராத்திலையும் இஞ்சிலையும் உண்டு. ஆனால் தங்கள் கைகளாக திரித்து பல வேலையை பார்த்துட்டான். இன்னைக்கும் அந்த இஞ்சிலையும் தௌராத்தையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அழகழகான கருத்துக்கள் இருக்கு, இல்லாம இல்ல. இவன் நிறைய மாற்றி திருச்சி வச்சிருக்கான், இந்த மக்கள் சொல்லுவதை போன்றெல்லாம் இல்லை. குரானிலே இருக்கிற சரியத்தினுடைய செய்திகள் தான் அங்கே இருக்கிறது, பெருமானாரை பற்றி உண்டான புகழ்ந்து பேசப்பட்ட செய்திகள் அங்கே இருக்கிறது. அதை படிச்சுட்டு தான் உமர் கேட்டாங்க ஒரு நாள் அப்படி போகும்போது, அவங்க வேதக்காரர்கள் உட்கார்ந்து அவங்க தௌராத்தை இஞ்சியில படிச்சுட்டு அதை கேட்டாங்க. இப்ப கேட்டுட்டு இங்கே பெருமானார்கிட்ட வந்து உமர் ரதி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் போகும்போது இந்த வேதக்காரர்கள் தௌராத் இஞ்சியில படிக்கிறத பார்த்தேன், நல்ல செய்தியெல்லாம் இருக்க, அதுலயும் அல்லாஹ்வை பத்தி ஏகத்துவம் அதெல்லாம் நல்ல செய்தி இருக்க அப்படின்னு பேசி இப்படி வந்து உட்கார்ந்து இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க உமர் ரதி அல்லாஹு தஆலா. டக்குன்னு பெருமானாருடைய முகம் மாறி அப்படி, அந்த பெருமானாருடைய முகம் அப்படி மாறிச்சு, அதை கவனிக்கல உமர் ரதி அல்லாஹு தஆலா. அப்புறம் தான் பாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் அந்த ரேகைகள் மாறி இருக்கிறது. ஆகா, இது மகிழ்ச்சியா தெரியல, சொல்ல வந்தது ரொம்ப சந்தோஷமா, நான் அந்த வேதத்தெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பெருமானார்கிட்ட சொல்லி ஒரு நல்ல செய்தியை சொல்லாங்கிறதுக்கு வந்தாங்க. இங்க பார்த்தா முகம் மாறிடுச்சு. அப்பந்தான் பெருமானார் சொன்னார்கள், இன்னி ஜித்துக்கும் பைபா அன்னகையா, இன்னி ஜித்துக்கும் பைபா அன்னகையா, உமரே உங்களுக்கும் கியாமத்து நாள் வரை வருகிற சந்ததிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் வேற எந்த புத்தகத்தையாவது படித்து விட்டு நபியே நீங்க சொல்ற குர்ஆன் மாதிரி தானே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு யாரும் ஒரு காலமும் இன்னி ஜித்துக்கும் பைபா அன்னத்தியா, எவருடைய கரமும் படியாத ஒரு தூய்மையான அந்த ஒளியை விளக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வேதத்துல அவன் பொருட்டு எத்தனையோ வருஷமாச்சு உமரே உங்களுக்கு தெரியாது, அதுல 100 இருக்கு, அது சத்தியம். ஒரு மூமின் போய் பார்த்தா அந்த 100 அவனுக்கும் விளங்கும், அது பிடிக்கும். ஆனால் அந்த புரட்டர்களின் காரணமாக அந்த கிதாபுகள் மாறிச்சு. ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த வேதம் இருக்கிறதே, இன்னி ஜித்துக்கும் பைபா அன்னகையா, ஒரு பரிசுத்தமான வேதத்தை, ஒரு பேரொளியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். லவ்கான மூசா ஐயா, பெருமானார் சொன்ன லவ்கான மூசா ஐயா, இஃப் த மூசா, அந்த ப்ராஃபட் மூசா இஸ் அலைவ், இன்றைக்கு அந்த வேதத்திற்கு சொந்தக்காரரான மூசா உயிரோடு இருந்தால், அந்த நபியே இருக்கார், அந்த தௌராத்துக்கு சொந்தக்காரரான மூசாவே இருந்தாலும் அவர் வேதத்தை மூடி வைத்து விட்டு என் பின்னால் வருவதை தவிர அவருக்கு இன்னொரு வழியே இல்லை. சத்தியபாவம் பெருமானார் அடைச்சிட்டாங்க. என்ன அழகா சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க, நான் கொண்டு வந்தது பேரொளி, அந்த சரியத்துகள் முடிஞ்சிருச்சு. அந்த சரியத்தில் ஒளி இருக்குமானா? இருக்கும். ஆனால் அந்த வேதத்திற்கு சொந்தக்காரரான மூசாவே இன்றைக்கு இருந்தாலும் அவர் என் பின்னால் தான் உண்டாக வேண்டும். இந்த நபி வந்ததுக்கு அப்புறம் என்ன, போன வாரம் நான் குர்ஆன்ல சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் உத்தாலா இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வஹக்குமா ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنْصُرُنَّ أَأَقْرَرْتُمْ وَأَحَدْتُمْ عَلَى ذَلِكُمْ إِصْرِي. நபிமார்களே, நான் உங்களுக்கு வேதங்களை கொடுத்து அனுப்பி அதற்கு பின்னால் முகம்மது என்ற தூதர் உங்களுடைய காலத்தில் வந்துவிட்டால் நீங்கள் இந்த வேதங்களை புறம் வைத்து விட்டு அவருக்கு உதவ வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவரோடு சேர்ந்து போக வேண்டும், அவர் சொல்கிற பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அக்கரர்த்தும், ஆர் யூ அக்ரீட், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐ வில் சைன் வித் யூ. அப்போதுதான் நான் கையெழுத்து போடுவேன்னு அல்லாவே சொல்லிட்டானே, அப்ப அந்த மூசா இருந்தாலும் என் பின்னால் தான் வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. அப்போ இந்த சைடு யஹூதி நசாராக்கள், இந்த சைடு மஜூசிகள், கல்லை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், நடுவுல நடு அந்த பாலைவனத்தில் அல்லாஹு தஆலா இந்த மரத்தை போன்று ஒரு அழகிய ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹு தந்தான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறான். இந்த வழக்கு மேற்குங்கிறது என்ன, கிழக்கு மேற்கும் இல்லாமல் அப்படின்னா என்ன, அது கிழக்கு மேற்குங்கிறதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. இரண்டாவது ஹதீஸ்களில் வருது, ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஷஜரத்தின் ஹதீஸ்களில் வருது, ஷஜரத்தின் தய்யிபா மிஸ்ல கலிமத்தின் தய்யிபத்தின் க ஷஜரத்தின் தய்யிபா வ அஸ்லுஹா ஸாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. கலிமாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உதாரணம் என்னன்னா ஒரு மரத்தை போன்று அதனுடைய வேர்கள் கீழே ஆழமாக பதிந்திருக்கும், அதனுடைய மரமும் மிக உயர்ந்து நீண்டு நிற்கும். அதனுடைய மரமும் எவன் அந்த லாயிலாக, இதுக்கு அன்னைக்கு ஒரு ரொம்ப நேரம் விளக்கம் சொன்னேன், ஒரு அரை மணி நேரம் பேசினேன், கலிம தையீபான்னா என்ன, இந்த கஜரத்தின் தையீபான்னு அல்லாஹ் சொல்றானே ஒரு அற்புத மரத்திற்கு உதாரணம். நீங்கள் களிமாவை மொழிகிறீர்களே, ஒரு அற்புத உதாரணத்திற்கு, ஒரு ஒரு நல்ல மரத்திற்கு உதாரணம். அதனுடைய வேர்கள் அடிபிடித்திருக்கும், அடியில் ஆழமா போயிருக்கும், அதனுடைய மரமோ உயர்ந்து நிற்கும். அவருடைய விவாதத்துகள் எல்லா வகைகளிலும், அதிலே எப்படி ஒவ்வொரு மரத்திலும் பழங்கள் காய்க்கிறதோ அது மாதிரி அதனுடைய பிரயோஜனங்கள் அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த பிரயோஜனத்தை மற்றவனும் அனுபவிப்பான். அந்த ஈமானுடைய வெளிப்பாடு பெருமானார் சொல்லித்தர்றாங்க. உனக்கு உள்ளது மட்டுமல்ல, உன் ஈமானுடைய அந்த ஸ்டாங்கின் வெளிப்பாட்டால் உலகத்தில் அல்லாஹு தஆலா எத்தனை எத்தனையோ மாற்றங்களை. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற ஆப்பிள் எங்க உள்ளது, ஆரஞ்சு எங்க உள்ளது, மக்கால போய் பார்த்தா பார்க்காத பழங்கள் எல்லாம் அங்க வந்து குமியுது. எப்படி வருது, எங்கிருந்தோ வருது. அதனுடைய அந்த சுவையை நாம் அனுபவிக்கிறோம். அந்த நம்ம மரத்தை ஊண்டல, அதுக்கு தண்ணி ஊத்தல, அதை காப்பாத்தல, அல்லது அந்த மரம் எப்படி இருக்கும்னு தெரியுமானாலும் தெரியாது, பழம் சாப்பிடுறோம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அப்படித்தான் ஒரு மூமினுடைய அந்த வெளிப்பாடு இருக்கிறதே. தெரிந்து பல பேருக்கு பிரயோஜனத்தை தந்தால் உனக்கு தெரியாமலே லட்சக்கணக்கான பேருக்கு உன்னுடைய அந்த மனோநிலை போய் சேரும் சேரும். இப்படித்தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க இத்தனை கோடி பேர்கள், எப்படி இந்த ஈமான் போய் சேர்ந்தது அதை வைத்துதான். அப்ப அந்த அழகிய உதாரணத்தை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி தருகிறான். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து கொஞ்சம் அது டீட்டெயில்டாக போகுது, இன்ஷால்லா டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் வரையும் எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொள்ளுகிற அந்த ஆற்றலை எல்லாம் நல்லா நமக்கு முழுதாக தருவானாங்க. தொழுகைக்கு வருகிற நேரத்தில் மறக்காம இன்ஷால்லா இனி வண்டியில் வந்தாலும் நடந்து வந்தாலும் அந்த துவாவை தமிழ்லையோ அரங்கிலையோ எல்லாம் அஜாலத்தில் கல்வி நூறும் எல்லாம் என்னுடைய இதயத்தில் நூறை தருவாயாக, என்னுடைய நாவிலே நூறை தருவாயாக. நாவில நூல் வந்துருச்சுன்னா எந்த நேரமும் அல்லாஹினுடைய இருக்கிற அந்த நாவில் இருக்கும், அந்த இதயத்தில் இருக்கும். அந்த இதயத்துக்கும் நாவுக்கும் உள்ள தொடர்பு, அந்த இதயத்திலிருந்து வருகிற அந்த இருக்கு நாவில் இருந்துகிட்டே இருக்கும். ஒளி இல்லை அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்மளா எத்தனையோ தடவை அந்த அழுக்காறுகளை செய்யணும்னு நினைக்கிறேன் வருதா, இந்த நாவு திரும்ப மாட்டேங்குது. பெருமானார் சொன்னாங்கல்ல, மையத்தா கிடக்கிற போது கடத்தியில தல்கீன் சொல்லி கொடுங்க, சொல்லுங்க சொல்லாதீங்க. சொன்னாங்க. தல்கீன் அப்படிங்கிறது ஒரு 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 மரண தருவாயில் கிடக்கிற போது ஒரு மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு மூமின் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்ல சொல்ல சொல்லியில சொல்லி தல்கி ஞாபகப்படுத்துறது லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சில நாவுகள் உடனே திரும்பி அது வந்துருது, சில நாவுகள் குழம்பு வரமாட்டேங்க. நம்ம பாக்குறோம் இந்த களிமா எப்படியாவது வந்துடக்கூடாதா இவருடைய வாயில, இத நேர தொடக்கம் பெரு. அதுக்குதான் கேட்டாங்க என்னுடைய நாவில உன்னை பற்றி உன்னை பற்றி உண்டான அந்த நினைவு வருவதற்குரிய ஒளி என்னுடைய உடலிலே, என்னுடைய காது, என்னுடைய கண்ணில், இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க நான் பயன்படுத்த வேண்டும். இந்த அன்னைக்கு ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன், 112 வயசு 112 வயசு ஒரு அம்மா உட்காந்து குரான் ஓடி கண்ணாச்சின்னா ஓடல் ஒரு வயசாகி அதை படம் எடுத்து போட்டிருக்கேன். 118 வயசுல கண்ணு தெரிஞ்சு குரான் ஓதக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னா பெருமானார் சொன்னது பொய்ய மண் கரால் குரான பக்கத்து முத்தி அபி அப்ளிகி வலவுக்கான ஹதீஸ்ல வருது. மண் கரால் குரான பக்கத்து முத்தி அபி அப்ளி, யார் ஒருவன் குரானை தொடர்ந்து ஓதுகிறானோ அல்லாஹ் அவனுடைய அறிவை மாறுபாடு விட மாட்டான், அவன் கண்களை எடுத்துட மாட்டான். 200 வருஷம் வாழ்ந்தாலும் தெரியனாங்க, 200 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்ப அதுல அது ஓதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கண்ணுக்கு என்னுடைய உடலை ஒளியாக ஆக்கி தருவாயாக, என்னுடைய இதயத்தை யாருல என்னுடைய நரம்புகளை என்னுடைய ஒளியை அழிவுபடுத்திக்கிட்டே இருப்பாயாக. நீ இன்னைக்கு கேட்டாதான் ஏமாத்த நல்லது. இன்னைக்கு இப்ப 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 60 வயசு வரையும் கேட்டா இந்த ஒளி எங்க வரும் அங்க வரும். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி மூத்தாவ போற நேரத்துல அல்லாஹ்வின் மீது பரிபூரணமான நல்ல சுகந்தமான நிம்மதியான அவனை பற்றி புகழ்ந்த எண்ணங்களோடு அப்ப ஆக முடியாது. அது 20 வயசுல வரும். அதுக்கும் இல்ல உங்கல்ல ஒரு மௌத்து இப்படித்தான் இருக்கணும். உன் அல்லாவை நீ பொருந்தி கொண்ட நிலை அதிகமான என்ன எப்படிலாம் வச்சிருந்தான் என் மௌத்து எவ்வளவு அழகா இருக்கு, என் நண்பனை நான் போய் பார்க்கணும், என்ன இவ்வளவு சுகமா வச்சிருந்தவன், எனக்கு எல்லாம் தந்தவனை நான் எப்ப பார்க்க போறேன்னு ஓடுறதுக்கு இருக்கிற மாதிரி மனோநிலை 60 வயசுல வரணும்னா அது 20 வயசு. நாளை கியாமத்து நாள்ல இந்த ஒளி வரணும்னா இது 20 வயசுல எப்படும். அதை குறிக்கிற இந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இணக்கம் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தருவானாக. பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டூரா அது கலப்பதற்கு அந்த பணிகளை செய்கிற அந்த நிலையையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.